அன்பானவர்களே, நேரம் கடந்து போய் கொண்டிருப்பதனால நாம் இரண்டாவது தேவனுடைய வார்த்தைகளுக்கு செல்வோம். பெங்களூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் ஆபேல் அவர்கள் கர்த்தருடைய தூதை கொடுக்கும்படி அன்பாக அழைக்கிறோம்.
கிறிஸ்தேசுக்குள் பிரியமாக தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சோரிகளே, பரிசுதவான்களே, மறுபடியும் பிதாவாகிய தேவன் உங்கள் மதியத்தில் பேசும்படி கிருபை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஸோ முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு, ஸோ மை பிலாவெட், என்னுடைய எனக்கு பிரியமானவன் என்ற ஒரு தலைப்பில் நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இதான் பண்ணிருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடத்துடைய தலைப்பு எனக்கு பிரியமானவன் என்ற தலைப்பில் நம்ம இந்த பாடத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 சாமுவேல் 16:7 நம்ம வாசித்து கேட்கலாம்.
கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
சோ இந்த வார்த்தை தேவன் சாமுவேல பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையா இருக்கு. நேரம் எனக்கு சுருக்கமா இருப்பதனால நான் நேரடிய பாடத்துக்கு நான் போகிறேன். சோ முக்கியமா பார்க்கும்போது தாவீது தேவன் அபிஷேகம் செய்ய போகும்போது ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா சாமுவேல செலக்ட் பண்ணிட்டு தேவன் தாவீது வீட்டுக்கு அனுப்புறாரு. நம்ம பாக்குறோம் தாவீது ராஜாவாகிய சவுல் அவருடைய காலத்துல அவர் தேவனுக்கு மாதிரி செய்த பாவத்து நிமித்தம் தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் இழந்துறாரு. பார்க்கிறோம் அந்த காலகட்டத்தில் தான் தேவன் சாமுவேல செலக்ட் பண்ணி அவர் ஈஷாய் வீட்டுக்கு அனுப்புறார். அந்த நேரத்தில் அவர் அவருடைய உயரத்தையும் மற்றும் அவருடைய தோற்றத்தை பார்த்து சவுலுடைய ஈஷாயுடைய மகனை பார்த்து அவர் இவர் தான் தேவன் திறந்து கொண்ட ராஜா என்று நினைத்தவர் என்ன பண்றாரு அபிஷேகம் செய்ய போறார். அப்பதான் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை மனுஷனும் முகத்தை பார்க்கின்றான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார் என்ற வார்த்தையை அவர் சொல்றார். அதனால பார்க்கும்போது தேவன் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவர் நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் வச்சு பார்த்து அவர் முடிவு பண்றதுல இருதயத்துடைய கண்டிஷன் வச்சு தான் தேவன் பண்றாரு முடிவு பண்றாரு நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது தாவீதை தேவன் தெரிந்து கொள்ளும் போது அங்க சொல்லக்கூடிய வார்த்தை மனிதனோ முகத்தை காண்கின்றான் ஆனா தேவனோ இருதயத்தை காண்கின்றார். அப்போ நேரடியாக நாம் பார்க்கும்போது இந்த தாவீத் நாம் பார்க்கும்போது அவர் தேவனுடைய இருதயத்துக்கு பிடிச்சவரா இருந்தார் நாம் பார்க்கிறோம். சாக மொத்தத்தில் நம்ம இன்னைக்கு என்ன பாடம் நம்ம பார்க்க போறோம் என்றால் தாவீதுடைய வாழ்க்கையில தேவன் அபிஷேகத்துக்கு அப்புறம் தாவீது வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் அபிஷேகத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமாக அவருடைய வாழ்க்கையில அபிஷேகத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில வந்து தேவன் அவரை அடுத்து ராஜாவாக அவரை வெளிநடத்தாம அவருடைய வாழ்க்கையில அநேக விதமான சோதனைக்குள்ள கடந்து போய் அதுக்கப்புறம் அவர் ராஜாவாக ஆகும்படி தேவன் அவருக்கு கிருபை செஞ்சிருந்தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த தாவீது வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவங்களும் நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நமக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே நமக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். நம்ம எப்படி பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா தாவீது எனக்கு மிகவும் பிரியமானவன் என்ற ஒரு வார்த்தை பழைய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னா தாவீது தேவனிடத்தில் வாங்கியிருக்கார். இந்த ஒரு வார்த்தை வாங்கணும் என்று பாத்தீங்கன்னா அது தேவனிடத்துல வந்த வார்த்தையா இருக்கு. சோ மனுஷன் பார்த்து இந்த வார்த்தை சொல்லல, தேவன் பார்த்து இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு தாவீதை பார்த்து. அப்போ ஒரு புது சிருஷ்டியா வாழக்கூடிய தேவல ஜனங்களுடைய வாழ்க்கை யார் தான் முடிவு பண்ணும் பாத்தீங்கன்னா ஃபைனலா தேவன் தான். அப்ப தேவன் நம்மளுடைய வாழ்க்கையுடைய முடிவுல என்னதான் நம்மளை பார்த்து சொல்லணும் பாத்தீங்கன்னா, எனக்கு மிகவும் பிரியமானவன் என்ற ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கடந்து நம்ம வாழ்க்கை கடந்து போனோம். அப்படின்னா தேவன் தாவீதை பார்த்து இந்த வார்த்தையை சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, நான் தெரிந்து கொண்ட வசனம், அவரு முகத்தை பார்த்து அந்த விஷயம் சொல்லல, அவருடைய இருதயத்தின் நிலையை பார்த்து தேவன் அந்த வார்த்தையை பேசியிருக்காரு தாவீதுல. அப்படி இருக்கும்போது தாவீது வாழ்க்கையில என்ன நடந்தது, அவருடைய மைண்ட் எப்படி இருந்தது, அவருடைய சிந்தை, அவருடைய இருதயத்தினுடைய சிந்தை எப்படி இருந்தது, இதை வைத்து தேவன் அவருக்கு எதற்காக எனக்கு பிரியமானவர் என்று சொன்னார். சோ இப்படியாக தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்கள் எடுத்து நாம் படிக்கும் போது ஈசன் ஒவ்வொரு விஷயத்த நாம் பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கூட தாவீது போல சில ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னா, கடைசியா நம்ம ஓட்டத்துடைய முடிவுல நம்ம தேவனிடத்துல இந்த பேர் வாங்கலாம், இதோ எனக்கு பிரியமானவன் என்ற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில அது வரக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு நம்ம பாக்குறோம் சகோதர சோரிகளை. அதனால பார்க்கும்போது முக்கியமாக தாவீது தேவன் அபிஷேகம் செய்ததுக்கு அப்புறம், தேவன் அவர் ராஜாவாக இருந்தாலும், அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் உடனே தேவன் அவர் ராஜாவை வச்சிடல. அப்ப என்ன செய்யற நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய வெளிநடத்துதல் எப்போ அவருக்கு ஆரம்பிச்சது நீங்க பார்க்கும்போது, என்னைக்கு சவுல் சாமுவேல் போய் அவர் அபிஷேகம் செஞ்சுட்டாரோ அன்னைக்கே அவர் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அவர் ராஜாவா ஆகும்படி தேவன் அவருக்கு செய்ததெல்லாம் நன்மைக்காகவே செஞ்சிருக்காரு. அது விஷயம் பாத்தீங்கன்னா எப்படி போச்சு பாத்தீங்கன்னா, சரியாக தாவீதுடைய காலத்துல சவுலுக்கு வந்து அசுத்தாய் வந்திருக்கு நமக்கு நல்லா தெரியும். அசுத்தாய் வரும்போது அவருக்கு யாருன்னா ஒருத்தர் போய் என்ன பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும், அந்த வீணை வாசிச்சு காட்டும் போது அவருடைய அசுத்தாவை போயிடும். யாரு பாத்தீங்கன்னா, அது சவுலுடைய அசுத்தாவை நீங்கப்படும். சரியா பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை பத்தி கேள்விப்படுறாங்க. ஃபர்ஸ்டே இப்படி ஒரு பெத்லேம் என்னக்கூடிய ஊர்ல ஈஷாயின் மகனுக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்கு என்று சொல்லும் போது, சவுல் வீட்டுல இருந்து ரெண்டு பேரும் அங்க போயிட்டு என்ன பண்றாங்க, கூட்டிட்டு வராங்க. அலட்சியம் வரும்போது பாத்தீங்கன்னா அங்கே தாவீது என்ன செய்ய பாத்தீங்கன்னா, இப்படியாக தேவனுடைய திட்டத்தின்படி நேரடியா ராஜா வீட்டு கடந்து போறாரு. எங்க நீங்க பாத்தீங்கன்னா, சவுலோட வீட்டு கடந்து போயிடுறாரு. ஆனா இது தேவனுடைய பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அபிஷேகம் செஞ்சிருக்கிற தாவீத எப்படியாவது சவுல் வீட்டுக்கு கொண்டு வரணும், ஏன்னா அவர் தான் அடுத்த ராஜா ஆக போறாரு. ஆனா அது தேவன் வேற மாதிரி ஒரு பிளான்ல கொண்டு வந்திருக்காரு. ஆனா கொண்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சில நாட்கள் வந்து அவருக்கு அசுத்தாய் வரும்போதெல்லாம் இவர் சில பாடலாக சில வார்த்தைகளை பாடும்போது இல்ல அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணும் போது தாவீதுக்கு அந்த அசுத்தாய் போயிடும். ஆனா இந்த மாதிரி ஒரு தருணத்துல நீங்க பாத்தீங்கன்னா, கோலியாத் எனக்கூடிய ஒரு மனுஷன் பலஸ்தீன தேசத்துக்கு சேர்ந்தவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமா எழுந்து அவர் தேவனுடைய தேவனுக்கு விரோதமாகவும் இஸ்ரேலுக்கு விரோதமா பேசும்போது, அப்போ இன்னொரு தரம் பாத்தீங்கன்னா, ஈஷாய் மகனாகிய தாவீது தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுக்க போயிருப்பார். நமக்கு இதெல்லாம் சம்பவம் தெரியும். அந்த உணவு கொடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கோலியாத் பேசக்கூடிய அந்த வார்த்தையை பார்க்கும்போது தாவீதுக்கு சகிக்க முடியாம தாவீது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார், இஸ்ரேல் ஜனங்களையும் சர்வவல்லமுள்ள தேவனையும் நிந்திக்கிற இவன் யார் என்று சொல்லி என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமை நிமித்தம் என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து கோலியாத்தை போய் என்ன செய்வாரு, அவர் அடிச்சிருவார் அந்த இடத்துல. இது தேவனுடைய பிளான் தான். ஏன்னா இஸ்ரேலை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ராஜா அவர் வல்லமை உள்ள ராஜா என்று தெரிவிக்கணும். அப்ப தாவீத தேவன் அபிஷேகம் பண்ணிட்டாரு. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ராஜா விடிய வீட்டு கொண்டு வந்துட்டாரு. இப்போ ஒரு இன்சிடென்ட் கோலியாத் அடிக்கிறாரு. கோலியாத்தை வந்து தாவீத் அடிப்பது நிமித்தம் தாவீதை குறித்து எல்லாருக்கும் தெரியணும், இது தேவனுடைய பிளான். சோ இப்படியாக பாத்தீங்கன்னா, தாவீத் வந்து கோலியாத் அடிச்சதுக்கு அப்புறம் அவரு கூட சீக்கிரம் பிரபலம் ஆயிட்டாரு. யார் முன்னாடி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க முன்னாடி ரொம்ப சீக்கிரம் பிரபலம் ஆனதாரு. அப்படி பிரபலம் ஆனதுனால என்னாச்சு நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு நேரமா இல்லாதனால நமக்கு என்ன பண்ற பாத்தீங்கன்னா, டைரக்டா அந்த நமக்கு போறோம். அவர் பிரபலமா ஆனதுனால என்னாச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அடிக்கடி சவுல் வீட்டுக்கு போகும்போது சவுல் பல இடத்துக்கு யுத்தத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க சொல்லி அனுப்புவார். அந்த நேரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் யுத்தம் செய்துட்டு வரும்போது அவர் ஜெயம் கொண்டு வரும்போது அப்பதான் சில வார்த்தை யூஸ் பண்ணனால நமக்கு தெரியும், தாவீது 10,000 பேரை கொன்றார், சவுலோ 1,000 பேரை கொன்றார் என்ற வார்த்தை சொன்ன உடனே அங்கேதான் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்கு பாத்தீங்கன்னா, தாவீதுடைய வாழ்க்கை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, முக்கியமாக என்ன ஸ்டார்ட் ஆகுது நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது அடுத்து ராஜாவா ஆக வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தாலும் ஏற்கனவே இருந்த ராஜா சவுலாகிய சவுல் மூலமாக தாவீது என்ன பண்றா வனாந்திரத்துக்கு துரத்தப்படுறார். அப்படின்னு வனாந்திரத்துக்கு அவர் போயிடுறார். எது நிமித்தம் பாத்தீங்கன்னா, தாவீது மேல சவுலுக்கு பொறாம வந்ததுனால அவர் வனாந்திரத்துக்கு போயிடுறார். நம்ம பாக்குறோம் இந்த வனாந்திரத்துக்கு அவர் போகும்போது அங்க நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஒரு பிளான் அங்க அவர் மேல இருந்திருக்கு நம்ம பாக்குறோம். சோ நம்ம இது ஏன் உங்களுக்கு சொல்ல வந்தோம்னு முக்கியமா பாத்தீங்கன்னா, சொல்றேன், நமக்கு இந்த சம்பவம் தெரியும். நம்ம என்ன இந்த பாயிண்ட் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, முக்கியமான காரணம் என்ன சொல்லிட்டு வந்திருக்குன்னா, தேவன் தாவீத ஏற்கனவே ராஜாவாக அவர் செலக்ட் பண்ணிருந்தாலும் அவர் சிங்காசனத்துல வைக்காம சவுல் மூலமாக அவர் எங்க துரத்தப்படுறாரு பாத்தீங்கன்னா, வனாந்திரத்துக்கு துரத்தப்படுறார். வனாந்திரத்துக்கு எதுக்கு தாவீத கொண்டு போனார் நீங்க பாத்தீங்கன்னா, முக்கியமாக சோ இங்க இருந்து நம்ம பாடத்தை நம்ம என்ன பண்ண போறோம், ஆரம்பிக்க போறோம். சோ நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, இந்த பாடம் தாவீது வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், நம்ம வாழ்க்கை நடக்கிற சம்பவங்கள் இப்படி மேட்ச் பண்ணி பாத்துட்டு போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, அவர் வண்ணாந்திரத்துக்கு கடந்து போகக்கூடிய நிலை வந்துருது அப்படின்னு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம். சோ நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா வசன வாசிக்கலாம், ஒன்னு சுவாமியல் 23:13 சீக்கிரம் வாசிங்க, ஒன்னு சுவாமியல் 23:13.
ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான்.
பாத்தீங்களா, இப்ப இவர் என்ன பாத்தீங்கன்னா, அந்த ராஜாவுடைய அறையிலிருந்து அவர் வனாந்தரத்துக்கு போயிடுறார், கூட சில பேரை கொண்டு போறார். தாவீது வாழ்க்கையில எதற்காக வனாந்தரத்தை தேவன் அனுமதிச்சார் பார்க்கும்போது, சோர சோரிகள தேவனுடைய திட்டம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஜனங்களே தேவன் அழைத்தாலும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள தேவன் வனாந்திரத்துக்கு அனுப்புற விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். எங்க நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க தெரிந்து கொண்டார் தேவன், தெரிந்து கொண்டு அவங்கள தேவன் கானந்தத்துக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். ஏன் வனாந்திரத்துக்கு கொண்டு போனார் நீங்க பாத்தீங்கன்னா, வனாந்திரம் என்பது நமக்கு நல்லாவே தெரியும், அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல செழிப்பான இடமா இருக்காது, அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்ஸுரியா இருக்காது அந்த இடத்துல. சோ விரும்பின மாதிரி இருக்க முடியாது அந்த இடத்துல. அப்ப பாத்தீங்கன்னா வனாந்திரம் என்றாலே நீங்க எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு டைம் சாப்பாடு கிடைக்காது, சரியா தூங்க முடியாது, சரியான ஒரு படுக்கிறதுக்கு இடம் இருக்காது உங்களுக்கு, ஒரு சிம்பிளா சொல்லணும்னா நல்ல ஸ்பெசிலிட்டிஸ் இருக்காது அங்க. அந்த மாதிரி நிலைக்குள்ள கொண்டு போறாரு. ஏன் கொண்டு போறாரு தேவனுடைய பிளான் நீங்க பாத்தீங்கன்னா, வனாந்திரத்துக்கு ஒரு மனுஷன் போனா, நம்ம விடுங்க, நம்ம இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நெட் இருக்கு, நம்ம வந்து எங்க போனாலும் நம்ம போன் கான்ட் பண்ணலாம், பேசலாம், ஒருத்தர் கூப்பிட்டுக்கலாம், ஒரு அந்த இடத்துல கஷ்டமா இருக்குன்னு சொல்லி. ஆனா அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வனாந்திரத்துக்குள்ள ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அங்க மறுபடியும் வர்றது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா, அங்கே அவங்களுக்கு லட்சக்கணக்கு காசு கையில இருந்தாலும் என்ன மாதிரி திறமை இருந்தாலும் அவங்க உயிரை பொழுகிறது கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா, டெசர்ட் உங்களுக்கு நல்லா தெரியும், பாலைவனம், அந்த பாலைவனத்துல தண்ணி இருக்காது, சரியான சாப்பாடு இருக்காது, சரியான தூக்கம் இருக்காது, மிருகங்களுடைய ஒரு பயம் இருக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா சில விஷ பாம்புகள் விஷ தேல்கள் இருக்கும் அந்த இடத்துல. இந்த கண்டிஷன்ல ஒரு மனுஷன் யாராதான் நம்பி வாழ வேண்டியதா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, தன்னை உண்டாக்கின தேவன மாட்டும் நம்பி வாழ வேண்டியதா இருக்கு அந்த வனாந்திரத்துல. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அங்கதான் கொண்டு போனார் வனாந்திரத்துக்கு. அந்த வனாந்திரத்துல தேவனை நம்பி இருக்க வேண்டியதா இருந்தது இஸ்ரேல் ஜனங்கள், அதுக்காக தான் தேவன் கொண்டு போறார். அந்த வனாந்திரத்துல கூட எங்களை தேவன் நடத்தி வந்தாரேன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள வரணும். இதே தான் பாத்தீங்கன்னா தேவன் தாவீது லைஃப்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல தேவன் அவங்களை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வனாந்திரத்துக்கு கொண்டு போறார். அந்த வனாந்திரத்துக்கு கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா, சோரஸ்வரிகளே அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு தாவீது, நீங்க பாத்தீங்கன்னா அநேக கஷ்டப்படுறாரு அவரு. அந்த கஷ்டப்படும் போது நீங்க பார்க்கும் போது பல இடத்துக்கு அவர் டிராவல் பண்றாரு, அது நமக்கு நேரம் இல்ல. நீங்க நெக்ஸ்ட் இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அவர் டிராவல் பண்ண இடம் இதெல்லாமே பாத்தீங்கன்னா, அந்த தாவீது வந்து பாத்தீங்கன்னா சவுலுடைய அறையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவர் டிராவல் பண்ண இடம் கம்ப்ளீட்டா நீங்க பாத்தீங்கன்னா, அவர் எப்ரல் இருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லா சிப் வனாந்திரத்துக்கு, மாவனரும் வனாந்திரத்துக்கு, அகிலாக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது எல்லா இடத்துக்கும் அவர் டிராவல் பண்ணுவாரு. சோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் டிராவல் பண்ண இடமா இருக்குது. முழுமையா நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திர வாழ்க்கையா இருந்து நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது சரஸ்வதிகளை இந்த ஒரு வனாந்திரத்துல அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவர் மாற்றாரு. சோ அதை நம்ம நெக்ஸ்ட் படிக்க போறோம். ஆனா ஒரு விஷயம் நம்ம கவனிக்கலாம், என்னன்னு பாத்தீங்கன்னா, வனாந்திரத்துக்குள்ள தேவன் கடந்து போக வைக்கிறது எதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில அவர் யாரை மாதிரி நம்பி வாழணும் நீங்க பாத்தீங்கன்னா, தேவனை மாற்றதா அவர் சார்ந்திருக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்கு கொண்டு போறார். இதே மாதிரி தான் சரஸ்வதிகளை இந்த உலகத்திலிருந்து தேவன் பாபிலோன்ல இருந்து பிரிச்சு எடுத்து வந்திருக்கிற ஒரு கான்சிகரேஷன் சகோதர சகோதரிகளாகிய நாம், ஒரு பரிசுத்தவனாங்களுக்கு நமக்கு தேவன் ஒரு மிகப்பெரிய அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்புக்குள்ள அபிஷேகம் கொடுக்கிறார். ஆனா அபிஷேகத்துக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம், ஒரு கான்சிகரேஷன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வனாந்திரம் இருக்கு. எல்லா சகோதர சகோதரிகளும் தேவனை நல்லா ருசிச்சு பார்க்கணும் என்றால் வனாந்திரத்தை கடந்து போக வேண்டியதாக நம்ம பார்க்கிறோம். அந்த வனாந்திரத்துல நம்ம போகும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனை மாற்றம் சார்ந்திருக்கிற ஒரு நிலையை தேவன் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இது என்ன நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளை, முக்கியம் பாத்தீங்கன்னா வனாந்திரம் என்பது நம்மள வந்து எங்கே போய் வனாந்திரத்துக்கு போக சொல்ல தேவன், நம்ம வாழ்க்கையே வனாந்திரம் ஆயிடும். நம்ம வாழ்க்கையை பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய நிலை அப்படியே மாறும். சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க, பேசிக் கிளாஸ் கேட்கும் போது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், உங்களுக்கு அப்சர்வ் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்க ஃபாலோ அப் கிளாஸ் கேட்டுக்கும் போது ஒரு தடை வந்துட்டு இருக்கோம். நீங்க ஞான தடுக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ், அந்த ஞான தடுக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை வரும். அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணாதபடிக்கு அடுத்த ஞானஸ்தல எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு தனிமையா நிலைமை போயிடும். அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் வெறுத்தா இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா பிசினஸ்ல நல்லா இருந்திருப்போம், ஒருவேளை அந்த பிசினஸ் டோட்டலா லாஸ் ஆயிடும். அப்படியே நீங்க எந்த ஆங்கில நியாயமா நீங்க பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா எல்லாமே லாஸ் ஆயிடும். எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு தனிமை லைஃப் ஆயிடும். ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏன் சத்தியத்துக்காக கரெக்டா வந்திருக்கேன், ஆனா சத்தியம் கரெக்டா இருக்கு, நான் என்ன தவறு செய்தேன், எனக்கு இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குன்னு சொல்லி வரும்போது அப்பதான் பாபிலோன் ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, நீ சத்தியத்துக்கு போன இல்லையா, உங்களுக்கே அது கஷ்டம் வந்துச்சுன்னு கேட்பாங்க. ஆக்சுவலி அதுதான் ஸ்டார்டிங் மூமெண்டா இருக்கும். ஆனா இது தேவன் அனுமதிப்பாரு. ஏன்னா அந்த நிலையில தேவனை மாற்ற நம்பி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்மளை தேவன் அனுமதிக்கிறார். அதனால நீங்க பார்க்கும்போது சார் சொல்லிக்கல, இங்க இன்னொரு சம்பவம் நடக்கும் தாவீதுக்கு. என்ன நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது வந்து அப்படியே வனாந்திரத்தை கடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு தேசத்தார் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தாவீது இந்த வனாந்திரத்துல அவர் மறைந்திருக்கார் என்று சொல்லி சவுலுகிட்ட ஆள் அனுப்பி சொல்லிடுறாங்க. நீங்க வசனம் வாசிக்கலாம், 1 சாமுவேல் 23:19. சீக்கிரம் படிங்க.
பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா.
பாத்தீங்களா தாவீது எங்க இருக்காருங்களா, மறுபடியும் வாசிங்களா.
பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்.
இந்த வார்த்தை சவுலு கேட்ட உடனே அந்த பட்டணத்தார், அந்த சீப் பட்டணத்தார் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தாவீது இந்த ஊர்ல இருக்காருன்னு சொன்ன உடனே சவுலுக்கு தெரிஞ்ச உடனே சவுல் ஒரு பெரிய படையை கொண்டு வந்து தாவீது சாவடிக்கு வரார். அப்படி வரும்போது அங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, சௌர சௌதரிகளே, அவர் அந்த விஷயத்த கேக்குறாரு, என்னை குறித்து இந்த புறஜாதிகள், தாவீத குறித்து இந்த புறஜாதிகள் சவுலிடத்துல காட்டுறதுக்கு இவ்வளவு பிளான் பண்றாங்களா, என்னோட உயிரை வாங்குறதுக்கு இவ்வளவு பிளான் பண்றாங்களான்னு சொல்லி துக்கத்தோட அப்பதான் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, 54 சங்கீதம் அப்பதான் எழுதுறாரு, 54th Psalm. அப்பதான் அவர் பாடுறாரு அந்த பாடலாக. அந்த பாடலாக அவர் பாடும்போது நீங்க பாத்தீங்கன்னா, முக்கியமாக இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் 54 சங்கீதம் அவர் எழுதுறாரு. இந்த புறஜாதிகள் எனக்கு ஆப்போசிட் எழுந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்ப தேவன்ட்ட அழுந்து கதறாரு. அப்பதான் இந்த வனாந்திரத்துல முதலாவது ஒரு சரியான தூக்கம் இல்ல, முதலாவது ஒரு சரியான சாப்பாடு இல்ல, அடுத்த ஒரு சரியான சமாதான நிலை இல்ல. அந்த நிலையில தேவனை நோக்கி கூப்பிடுற 54 சங்கீதம். அந்த நேரத்தில் என்ன ஆகுது, இவர் அந்த பாடல் பாடிட்டே இருக்கும்போது நடந்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த சம்பவத்துல சவுலுடைய அந்த கூட்டத்தார் தாவீது இடத்துல நெருங்கி வந்துடுறாங்க. வசனம் வாசிக்கலாம், 1 சாமுவேல் 23:26. சாரி, 1 சாமுவேல் 26:16 வாசிக்கிறோம். 23:26.
சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள்.
இதுக்கு முன்னாடி 54 சங்கீதம் அவர் பாடி இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவுல் வந்து நெருக்கமா இருக்காரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நியரஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு, ஒரு மலை பகுதியில. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாவீது கூட்டத்தார், இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சவுலுடைய சேனாதிபதிகள். இப்படி போயிட்டு இருக்கும் போது ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தாவீத வந்து க்ளோஸ் பண்ணும், முடிச்சிடணும், அந்த ஸ்டேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் அப்படி நீங்க வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க.
அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான்.
ரொம்ப முக்கியமான வார்த்தை நான் படிக்கிறேன், தாவீது 54 சங்கீதம் அவர் அப்பதான் எழுதியிருக்காரு, பாடுகிறாரு. ஒருவேளை தாவீத தேவன் இங்க உதவி செய்யாது இருந்தார்னா தாவீது அங்கேயே அவரோட சாப்டர் க்ளோஸ் ஆயிருக்கும். ஏன் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மலைப்பகுதியில ரெட் அண்ட் அப்படியே டைரக்டா பாக்குறாங்க யாரு, தாவீது. தாவீத வந்து சவுல் பாத்துடுறாரு, உடனே போய் அவரை சாவடிக்கணும். ஆனா தேவன் பாருங்க, தாவீதுடைய ஜபத்தை கேட்டு அவருடைய உயிரை இன்னும் ஜஸ்ட் 1 நிமிஷம் 2 நிமிஷம் சாவடிக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, பாலஸ்தீன தேசத்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை தொடர்ந்து வந்திருக்காங்களா யாரோ ஜனங்க, இஸ்ரேல் விரோதமா. ஒரு மனுஷன் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, ராஜா வகை சவுலே, பாலஸ்தீனர்கள் நம்ம தேசத்துக்கு விரோதமா முற்றுகை போட்டிருக்காங்க, நீங்க வாங்க எங்க போலாம், தேசத்துக்கு போலாம் சொல்றாங்க. பாருங்க என்னவது பாத்தீங்கன்னா, தாவீதுடைய உயிரை தேவன் காப்பாத்துறதுக்கு யார் கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா பாலஸ்தீனர் கொண்டு வந்திருக்காரு, ஒரு படையை கொண்டு வந்திருக்காரு எங்கே, இஸ்ரேல் தேசத்துக்கு. அவங்க வராது இருந்தார்னா தாவீதுடைய உயிர் போயிட்டு இருக்கும். அப்ப பாருங்க, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தாவீதுடைய உயிரை காப்பாத்துறாரு தேவன். அப்ப உடனே தாவீத வந்து சவுல் சாவடிக்காத அந்த வேலையில இருந்து திரும்பிட்டு அவர் அங்க ஊருக்கு திரும்பி போறாரு. ஒரு பாருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு மனுஷன் அங்க யூஸ் பண்றாரு. அந்த நேரத்துல ஒருவேளை விட்டு இருந்தார்னா தாவீது அன்னைக்கே க்ளோஸ் ஆயிட்டு இருப்பாரு. சரி சரி, அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த நிலையில அவர் யோசிச்சு பார்க்கும் போது, ஒரு சின்ன 1 நிமிஷத்துல உயிரை காப்பாத்திருக்கீங்களா சில பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் வந்து 94:17 வாசிக்கும், Psalm 24:17.
கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும்.
பாத்தீங்களா இந்த அருமையான வார்த்தையே, கர்த்தர் எனக்கு துணை இராவிட்டால் என்னங்களா, கர்த்தர் எனக்கு துணை இராவிட்டால் என்னங்களா, என்னுடைய ஆத்மா என்ன இருக்குங்களா, எங்க போயிருக்கோங்க, மௌனத்தில் வாசமாக இருக்கும். இதை ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் அங்க ஒரு துணை இல்லாத இருந்தாருன்னா அவர் உயிர் போயிட்டு இருக்கும். சாரி சாரிங்களே, சேம் பிரச்சனை நம்முடைய புது சிருஷ்டி வாழ்க்கையில நமக்கு எப்படி இருக்கும் சோதனை. நீங்க பாத்தீங்கன்னா சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா யாருக்குமே சொல்ல முடியாது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். சில டைம் மனசுக்குள்ள ரொம்ப ஃபீலிங்ஸ் போயிட்டு இருக்கும். எப்படி எல்லாம் நம்மளுக்கு சோதனை ஒரு புது ஸ்டிக்ல நீங்க பார்க்கும்போது நமக்கு எல்லாம் அநேக விதமான பாடனை வந்திருக்குது. ஸோ முக்கியம் பார்த்தீங்கன்னா சகோதர சோர்களாக நிந்தனை வரும், அவமானம் வரும், வியாதிகள் வரும், கண்ணீர் வரும், துக்கம் வரும், வறுமை வரும், தனிமையா இருக்குவோம். ஸோ கம்ப்ளீட்டா லாஸ்ட்ல போயிட்டு இருப்போம். ஸோ எப்படி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கை, ஸோ தனி மரமாக ஒரு தனியா நிக்கிற மாதிரி இருக்க தோணும், ஒரு புது ஸ்டி வாழ்க்கை. அந்த நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போய் மாட்டிட்டு வெளியே வராதபடி லாக் ஆகிட்டு இருப்போம் ஃபுல்லா அப்படி. ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது நம்முடைய சந்தோஷம், நம்ம கையில் லட்சக்கணக்கான காசு இருந்தாலும், திறமை இருந்தாலும், நம்ம ஆள் பலம் இருந்தாலும், எது இருந்தால் கூட நம்மளுடைய உயிர் பாதுகாத்துக்கிற நிலைமை நம்மளுக்கு காப்பாற்றிக்க முடியாது. நம்மளால நம்மளுக்குள்ள அவ்வளோ ஃபீலிங்ஸ் அதுக்கு போயிட்டு இருக்கோம். சில நேரத்தில் நம்மளுடைய உயிர் போகக்கூடிய நிலை கூட வந்துடும் புது விஷய வாழ்க்கையில். இந்த ஸ்டேஜ்குள்ளே போயிருப்போம் அப்படின்னா அந்த நம்மளுடைய நிலைமை அப்படி போயிருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வசனம் வருதுனா தெரியுங்களா, கர்த்தர் எனக்கு துணையரா விட்டால் என்னங்களா என் ஆத்மா மௌனத்துக்குள்ளே போயிருக்கும். சேம் ஒவ்வொரு புது சுற்றி வாழ்க்கையில கூட சொல்ல சொல்லிக்கலே இந்த நிலையை வருது. கொஞ்ச நேரத்துல நம்முடைய வாழ்க்கைக்கு என்னென்ன நடந்தலாம், ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்ற பாத்தீங்கன்னா எப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த தாவீது உயிரை பாதுகாத்தாரோ ஒவ்வொரு புது சுற்றி வாழ்க்கையுடைய உயிரை என்ன பண்றாரு, என்ன பண்றாரு அருமையாக அங்க காப்பாத்துற நம்ம பாக்குறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுக்கு எவ்வளவு கவலை இருந்திருக்கு நீங்க பார்க்கும் போது அவருடைய எல்லா கவலைகள் எடுத்துன்னு போய் தேவன்கிட்ட பேசியிருக்காரு. சோ முக்கியமான வார்த்தை அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா கவலை எடுத்துன்னு தேவன்கிட்ட பேசியிருக்காரு. இங்க நம்ம ஒரு விஷயம் முக்கியமா நான் கவனிக்கிறேன் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில கூட பார்க்கும் போது ரொம்ப அநேக விதமான கவலைகள், வெளியே சொல்ல முடியும் இல்ல சொல்லாதிருக்க முடியும், அவ்வளவு விதமான கவலைகள் அதிகமா பெருக 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 இருக்கும்போது இது எப்படி தெரியுங்களா, தாவீது வாழ்க்கையில வந்த வனாந்திர வாழ்க்கை நம்மளுக்கு வரும், அதுல தனிமையாக்கப்படுவோம், அதுல ரொம்ப துமப்படுவோம், எல்லாம் நடக்கும். ஆனா அந்த நேரத்துல தேவன் நம்மளுக்கு கொடுப்பார் பாருங்க ஆறுதல் வார்த்தை. வசனம் வாசிக்கலாம், 94:19.
என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது.
என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில்
உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது.
என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும் போது என்னுடைய எனக்கு வாசிங்கது
உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது.
என் ஆத்மாவை தேற்றுகிறது உன் ஆறுதல்கள். எந்த மனுஷனும் புது சிருஷ்டி ஆரம்பப்படுத்த முடியாது. அவருடைய வார்த்தைகள், அவருடைய வசனங்கள், அவருடைய வாக்குத்த வசனங்கள், இதுதான் ஒரு புது சுற்றி ஆறுதல் படுத்தும். இப்படி ஒரு தனிமையாக்கப்படும் போது தேவன் கொடுக்குற வார்த்தைகள் ஒரு புது சுற்றி கொடுக்குறாங்க. அப்ப தேவன் தாவீதை பத்தி ஏன் எனக்கு பிரியமானவர் சொன்னார் பாத்தீங்கன்னா, அவருடைய நிலை அவருடைய பிரச்சனைக்குள்ள கடந்து போகும்போது அவர் தேவனை மாற்ற என்ன பண்ணிருக்காங்க, சார்ந்து தேவனுடைய உதவி கேட்க போயிருக்காரு நம்ம பாக்குறோம் சொல்ல சொல்லிக்கல. அப்பதான் நீங்க பார்க்கும்போது அவர் சங்கீதம் இந்த ஒரு நிலையில தான் அவர் தனிமையா அவன் வராந்திரத்தை சுத்தி அழியும் போது தான் 63 அவர் எழுதியிருக்காரு. 63 அவர் எழுதக்கூடிய வாசிக்கலாம். 63 அவர் எழுதுறாரு 1-3 வரைக்கும்.
தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது.
அருமையான வார்த்தைங்க பேசுறாரு. ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. அங்க என்ன அந்த வார்த்தையா அவர் பேசுறாரு நீங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில யார் தான் அவருக்கு பெஸ்டா இருந்தா நீங்க பாத்தீங்கன்னா சொல்ற சொல்றீங்க, அவருக்கு வேற யார பெஸ்டா இருந்தால தாவீதுக்கு தேவன் மாற்றத்தான் பெஸ்டா இருந்தார். சோ நமக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புது விஷய வாழ்க்கையில ஒருவேளை மனைவியா இருக்கலாம், உங்க கணவனா இருக்கலாம், இல்ல அண்ண தம்பியா இருக்கலாம், இல்ல அக்க தங்கச்சி இருக்கலாம், இல்ல பிள்ளைங்களா இருக்கலாம், உங்க எல்லாத்த காட்டிலும் உயிர் ஜீவனை காட்டிலும் மேல்மையா இருக்கக்கூடிய ஒரு ஒத்துரு மாற்றம் யாருன்னா பிதாவுக்கு தேவன் மாற்றதான். யார் அந்த தேவனை முன்னாடி வச்சுக்கிறாங்களோ அவங்க இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருப்பாங்க. இது இந்த ஒரு பிரியமானவன் தாவீது யாருக்கு தேவனுக்கு நம்ம பாக்குறோம். இப்படி அந்த சோதனை மதத்துல தேவனை சார்ந்திருக்கிற ஒரு கேரக்டர் யார்கிட்ட பக்கத்து பாத்தீங்கன்னா தாவீது இருக்குது. இப்ப நம்ம நேரம் இல்லாதனால நமக்கு 2வது பாயிண்ட் வந்துடலாம். சோ 2வது நம்ம பார்க்க போறோம். அதே வனாந்திரத்துல அவர் கடந்து போகும்போது அவர் ஒரு ராஜா ஒரு ஆக்டிங் பண்ற பாத்தீங்கன்னா, டேவிட் ஆக்டிங் பிஃபோர் தி கிங் ஆஃப் ஆர்கிஸ்ட்ல. இந்த ராஜா யாரு நீங்க பார்க்கும் போது உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறதுக்காக நம்ம ஸ்லைட் போட்டிருக்கோம். உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது பழைய ஸ்லைட் இருக்கிறதுனால. இங்க வந்து நீங்க வசனம் படிச்சிருங்க, 1 சாமுவேல் 21:10-15.
அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்தில் போனான். ஆகீஸின் ஊழியக்காரர் அவனை பார்த்து, தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடலோட கொண்டாடினார்கள் என்றார்கள். இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்துக் கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீஸுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி.
பாருங்க, உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன், கொஞ்சம் தூரமா பாருங்க, அவர் ராஜா உட்கார்ந்து இருப்பாரு, அவர் வேற மாதிரி பைத்தியகரமா அக்டிங் பண்ணுவாங்க. பாருங்க வாசிங்க.
அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து.
பாருங்க, பித்த கொண்டவன் போல, ஏன்னா இப்ப உயிர் போயிடும், ஏன்னா ராஜாவாகி ஆகீஸ் ஏற்கனவே கோபமா இருக்காங்க.
வாசற்கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான்.
அடுத்து,
அப்பொழுது ஆகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டிலே வரலாமா என்றார்.
பைத்தியக்காரங்க எங்க வீட்டுல கம்மியா இருக்கிறான்னு கேட்பாரு. என்ன சொன்னீங்கன்னா, அவருடைய உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு பைத்தியக்காரங்க ஆக்டிங் பண்ணுவார். அப்ப அவர் ஆக்டரா இருக்காரு யாரு? தாவீது. அவர் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டர் மாற்றம் இல்ல, ஒரு ஆக்டர். எப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவீது தன்னோட வீர காப்பாதிக்கிறதுக்கு ஆக்டிங் பண்றாங்க. ஆனா என்ன நீங்க பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, சொல்ல சொல்ல அங்கே தாவீதுடைய உயிர் தேவனை பார்வையில விலையிற பெற்றதா இருந்தது. ஏன் பாத்தீங்கன்னா, அங்க தாவீதுடைய வீர தேவன் காப்பாத்துறாரு பாக்குறாங்க இந்த ராஜா முன்னாடி. அந்த நேரத்தை தான் பாத்தீங்கன்னா சொல்ல சொல்ல 34 சங்கீதம் அவர் எழுதுறாரு பாக்குறோம். 34 சங்கீதம் அவர் அப்பதான் எழுதுறாரு. அந்த 34 சங்கீதம் நமக்கு ஃபேவரட் சங்கீதம். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? கர்த்தரை ருசித்து பாருங்கள்.
அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
பாத்தீங்களா, கர்த்தருடைய தூதன் என்னங்களா, சூழ பாளையம் இறங்கி பாத்தீங்கன்னா அவங்களை விடுவிக்கிறான். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா, தேவன் தாவீதை காப்பாத்தினார் ராஜா முன்னாடி. அப்பதான் என்ன பண்ணாருன்னா இந்த வார்த்தை எழுதுறாரு. அதை சௌர சொல்ல, எந்த பிரச்சனையில அவர் புது சிருஷ்டி போயிருந்தா கூட, எவ்வளவு அளவுக்கு தன்னுடைய மரண லெவலுக்கு போயிருந்தா கூட, தேவன் தூதர் வச்சிருக்காரு புது சிருஷ்டிகளுக்கு. சௌர சொல்ல, இங்க பாத்தீங்கன்னா தேவனை மாற்றம் இங்க சார்ந்திருக்காரு. இங்க கூட நம்ம பாக்குறோம். அடுத்து நீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இன்னொரு வார்த்தை சொல்றாரு. 8 வாசிங்க.
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
பாத்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்று ருசிச்சு பாருங்கள். பாருங்க, நம்ம எல்லாமே ருசிச்சு பாத்திருப்போம். பழங்கள் ருசிச்சு பாத்திருப்போம், பொருள்கள் ருசிச்சு பாத்திருப்போம். அப்படின்னா நம்ம சாப்பிடுற வகைகள்ல பல டேஸ்ட் இருக்கு. அதே மாதிரி எல்லா மனுஷனோட பழகி பாத்திருப்போம். ஆனா தேவனை டேஸ்ட் பண்ணி பாத்திருக்கோம் நம்ம லைஃப்ல. ஆக்சுவலி தேவனை டேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேற எல்லாமே வேஸ்ட் ஆகும். அப்படி என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு வேலை எக்ஸாம்பிள், இன்னைக்கு மத்தியானம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணிக்கு பிரியாணி கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அது சாயந்தரம் சாப்பிடலாம் கரெக்ட் தானே. ஆனா நீங்க நாளைக்கு காலையில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும், அது டேஸ்ட் வெறுப்பாயிடும். ஆனா தேவன் டேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னைக்குமே ஆகாதுங்க. அந்த டேஸ்ட் எப்படின்னா போர் அடிச்சிருக்குமா, இல்ல இல்ல தேவன் வந்து ஒரு மாசத்துக்கு மட்டும் நான் யூஸ் பண்றோமா வேணான்றீங்களா, அப்படி இல்லைங்க. தேவனை டேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த நிலை, ஒரு சகோதரன் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அந்த டேஸ்ட்டுக்கான வருது டேஸ்ட் வரும் மாட்டார். தாவீது இங்க இங்கதான் பார்த்தார், தேவனை டேஸ்ட் பண்ணார். 34 சங்கீதம் பாடும் போது, அவர் ஆகீஸ் ராஜா கிட்ட தப்பிக்கும் போது, தேவன் கிட்ட அவர் பாடின பாட்டுங்களா. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நேரத்துல நீங்க பார்க்கும்போது சொல்ல சொல்றீங்களே, சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில அவமானங்கள், சில நிந்தனைகள், சில தோல்விகள், சில தனிமைகள் யா நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார் சொல்றீங்களா? சொல்றீங்களேன், தேவனை மாற்ற டேஸ்ட் பண்றதுக்காக தான் தேவன் அனுமதிக்கிறார். அதனால எப்படி விடுதலை வச்சாரா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை இல்ல, அவர் உயிர் போகிற நிலைமையில எப்படி விடுதலை வச்சாரா பாத்தீங்கன்னா, நீங்க 34:17 வாசிங்க.
நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார்.
ஆக்சுவலி அப்படி வராத வார்த்தை தமிழ்ல, இங்கிலீஷ்ல எப்படி வரும் பாத்தீங்கன்னா, அந்த பாருங்க, நீங்க பேக்ரவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க கேஜவல வந்து கிரைன்னு வரும். அப்படின்னா நீதிமான் அழுகும் போது, அந்த வார்த்தை அப்படிதான் நீங்க படிங்க, வாசிங்க மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க.
நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு,
ஆக்சுவலி நீதிமான் அழுகும் போது வார்த்தை படிங்க, அதுதான் கரெக்டா வருது.
நீதிமான்கள் அழுகிற போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார்.
நீதிமான் அழுகும் போது பாத்தீங்கன்னா, முக்கியமாக நீதிமான் அழுகும் போது, அப்ப தாவீது என்ன பண்ணிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல தேவன் அழுந்திருக்கார். சோ முக்கியமான வார்த்தை அழுகும் போது, அங்க சொல்றாரு தேவன் கிட்ட தாவீது அழுகும் போது எல்லா பிரச்சனையும் விடுதலை செஞ்சிருக்காங்க. பாருங்க அந்த இடத்துல சொல்றது, நம்ம சொல்றது என்னன்னா, புது சிருஷ்டிக்கு பிரச்சனை இருக்க கூடாது. பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த பிரச்சனை வரும்போது புது திருஷ்டியாக நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, நம்ம சௌர சொல்ல அழுந்துட்டு இருப்போம் போயிட்டோம் பாத்தீங்களா, அப்படியே அழுந்துட்டே இருப்போம் இல்ல நம்மளுக்கு பிடிச்சுக்கிட்ட சொல்லிட்டு இல்ல போன்ல பேசிட்டு வந்துட்டு இருப்போம் யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட. என்ன பிரயோஜனம், என்ன பண்ண முடியும் மனுஷர்கள்? ரெண்டு ஆறுதல் வார்த்தை சொல்ல முடியும் அவ்வளவுதான் இல்லைங்களா, ஒரு நாலு வார்த்தை பேச முடியும். ஆனா 24 hours நம்மளை பத்தி யோசிச்சு சிந்திச்சு நம்மளுக்கு அந்த நன்மையே செய்யக்கூடிய யாருங்க? பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அதிகமா நம்ம ஃபார் பர்சனல் லைஃப்ல நம்ம யார்கிட்டதான் ரொம்ப அழுந்திருப்போம், யார்கிட்டதான் அழுந்திருக்கோம் ரொம்ப? தேவன்கிட்ட. ஏன்னா நம்ம அதான் சொல்றாரு தாவீது, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 56:8 வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 56:8,
என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும்.
கண்ணீரை எங்க வச்சிருக்கோம்? துருத்தியில வையின்றார். அப்ப பாருங்க, ஒரு புது சிருஷ்டி சௌரன் சௌரிகள், அவங்களுக்கு வாழ்க்கையில பல பிரச்சனை வரலாம், ஆனா தேவன்கிட்ட அழுந்தணும். தேவன்கிட்ட அழுந்த நினைச்சுக்கோங்களேன், தேவன் பண்றாருன்னா விடுதலை செய்யறாரு, இதுலதான் பிரச்சனை இல்ல இருந்து. ஆனா மறுபடியும் இன்னொரு பிரச்சனை காத்துருக்கோம், அதுக்கு ரெடியா இருக்கணும். நம்ம இந்த பெண்டகோஷ்காரம் என்ன பண்ணக்கூடாது பாத்தீங்கன்னா, முக்கியம் போயிட்டு என் பிரச்சனை எடுத்துருங்க சொல்லக்கூடாது. அதுக்குதான் நம்ம வரல, பிரச்சனை கொடுத்ததுக்கு நன்றி, ஆனா ஜெயம் கொள்றது உங்களுடைய பரிசுத்தாவி கொடுங்க. நம்ம அழுந்து என்ன பண்ணலாம், தேவன்கிட்ட போயிட்டு கேட்கலாம், அவர் கண்டிப்பா கிருபை தரார். ஒரு புது திருஷ்டி இதற்காக தான் தாவீது சொல்றாரு, தாவீது சொல்றாரு எனக்கு பிரியமானவன் தாவீது. ஏன்னா தாவீது தேவனை மாற்ற என்ன பண்ணிருக்காரு சார்ந்திருக்கா நம்ம பாக்குறோம். இப்போ நம்ம அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம போலாம். என்ன பாயிண்ட் நம்ம பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் தாவீது வந்த அனுபவம், தாவீது மற்றும் சவுல். தாவீதுக்கும் சவுல் மதித்த இருந்த ஒரு அனுபவத்துல தாவீது என்ன மாதிரி ரியாக்ஷன் காமிச்சாரு, எப்படி அவருடைய குணங்கள் வெளிப்படுத்த நீங்க பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். 1 Samuel 24 வசனம் 4-6 வசனம் வாசிக்கலாம்.
அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள்.
இது வந்து பாத்தீங்கன்னா, தாவீதுக்கு விரோதமா சவுல் ரெண்டு தரம் அவரை சாவடிக்கிறதுக்கு படையெடுத்து வரும்போது, தாவீதுக்கு சவுலை சாவடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருந்தோம், நெக்ஸ்ட் காரணம் இருந்தோம், அவரை சாவடிக்காம விட்டது தாவீது தேவனுக்கு பிரியமானவரானார். ரெண்டு தரம் வாய்ப்பு இருக்கு சவுலை சாவடிக்கிறதுக்கு, காரணமும் இருக்கு, ஆனா சாவடிக்காம விடுறாரு. ஆனா இது நிமித்தம் தேவனுக்கு அவர் பிரியமானவர் ஆவறாரு பாக்கணும். சோ இதுல ஒரு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடல் இருக்கு சார் சொல்ல. சோ இப்ப வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க.
தாவீது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுளின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதின் நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக.
பாத்தீங்களா, அப்ப என்ன சொல்ற, கர்த்தர் என்னை காப்பாராக சொல்லிட்டு பண்றாங்க.
அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுளின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான்.
தடை பண்ணினார் பாத்தீங்களா, அவர் தடை பண்ணிருக்கார் சொல்ற சொல்ல. அவரு அபிஷேகம் ஒரே ஸ்பாட்ல அவர் சாவடிக்கிறார் சொல்லும் போது கூட அவர் தடை பண்ணிடுறார். தடை பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, முக்கியமாக இந்த வசனத்தை அவரு சவுல்கிட்ட பார்த்து பேசுறாரு. கொஞ்சம் தூரம் போயிட்டு சவுல்கிட்ட ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். 24:15
கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து,
இது சவுல்கிட்ட பார்த்து பேசுறாரு,
எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான்.
பாத்தீங்களா, அப்போ சவுல தாவீது சாவடிக்காம சவுல்கிட்ட சொல்றார், எனக்கும் உங்களுக்கும் தேவன் தீர்ப்பு செய்யட்டும். சோ அவர் வைக்கிற பாயிண்ட் பாத்தீங்கன்னா, தேவன்கிட்ட விட்டுறாரு அந்த தீர்ப்பு. அதே மாதிரி சொல்றாரு, கர்த்தர் தான் உன்னை எனக்கு விரோதமா எழுப்ப பண்ணிருக்காரு எனக்கு நல்லாவே தெரியுன்றார். சோ இந்த விஷயம் சரியா புரிஞ்சிருந்தார் சரஸ்வரிகளை. ரெண்டாவது டைம் கூட அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்குது. வசன வாசிக்கலாம். 1 Samuel 26:11-12,
நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான்.
சாட்சிக்காக எடுத்துட்டு போறா. அப்ப ரெண்டாவது தரம் கூட வாய்ப்பு கிடைக்கும் போது கூட பாத்தீங்கன்னா சொல்ல சொல்ல, அங்க கர்த்தர் அபிஷேகம் செய்தவர் யாரு? சவுல். ஆனா நான் அவர் மேல கை போட மாட்டேன் சொல்றேன். ரெண்டாவது டைம் கூட அப்படியே வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்ப அவர் என்ன நினைச்சிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது சவுல பார்த்து 1 Samuel 26:18 வாசிக்கலாம்.
பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்?
அந்த வார்த்தை என்ன யூஸ் பண்ணார் மறுபடியும் வாசிங்க. அந்த வசனத்தை
என் ஆண்டவனாகிய நீர் உம்முடைய அடியானை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்தேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன்
பாருங்க, என்னதான் அப்போ வரைக்கும் நம்பிக்கை, என்னதான் அவரை வச்சிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, தனக்கு விரோதமா அவர் எழுந்தாலும் தன்னை உயிர் எடுக்கிறதுக்கு அவர் முன் வந்தாலும், இவர் ஒரு ராஜா, இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அந்த உண்மை மனசுக்குள்ள இருந்ததுனால அவர் ஒருபோதும் தாவீது சௌதுக்கிறதுமாய் அவர் செயல்படல. நம்ம பார்க்கிறோம் சௌரஸ்வரிகளை, இதுதான் தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு பிடிச்சவர். என்ன நீங்க பாத்தீங்கன்னா, வாய்ப்பு கிடைச்சல் சாவடிக்கல சௌரஸ்வரிகள், வாய்ப்பு கிடைச்சா அவரை தீர்ப்பு செய்யல. அப்படி பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு விரோதமா ஹெல்ப் பண்ணது நீங்க தேவன் தான் ஹெல்ப் பண்ணாரு சொல்றாங்க. சோ இப்படி ஒரு புது சிருஷ்டி சௌரஸ்வரர்களாக நம்ம மதியத்துல கூட பாத்தீங்கன்னா, அநேக விதமான சூழலுக்குள்ள நம்ம கடந்து போகவும், அநேக சகோதரர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். சோ அந்த எழும்பும் போது நாம் என்ன அழுக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா, சௌரஸ்வரிகளே, தாவீதுட்ட பிடிச்ச முக்கியமான கேரக்டர், ரெண்டு கேரக்டர் தேவனுக்கு, ரெண்டு முக்கியமான கேரக்டர். ஒண்ணு, தாவீது பழிக்கு பழி வாங்கல என்னங்களா, ரெண்டாவது தீர்ப்பு செய்யல. இந்த ரெண்டு கேரக்டர் ஸ்பெஷல் கேரக்டர் தாவீதுட்ட. ஒண்ணு, பழிக்கு பழி வாங்கல, ரெண்டாவது பாத்தீங்கன்னா தீர்ப்பு செய்யல தாவீது யார் மேல, சவுல் மேல. இந்த ரெண்டு கேரக்டர் யாருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய கேரக்டர். ஆக்சுவலி பழிக்கு பழி வாங்குறது தேவனுடைய கேரக்டர், தீர்ப்பு செய்யறதும் தேவனுடைய கேரக்டர். ஆனால் சௌரஸ்வரிகளே, நமக்கு விரோதமா சில சகோதரர்கள் செயல்படும் போது, நமக்கு விரோதமா சில வார்த்தைகள் பேசும்போது, இல்ல நம்ம நிந்திக்கும் போது, நம்மளை அவமானப்படுத்தும் போது, ஒரு இடத்துல நம்மளை கேவலப்படுத்திடும் போது, இல்ல நம்மளை வந்துட்டு நல்ல ஒரு ஸ்தானம் கொடுக்காத போகும்போது, நம்மளை கனப்படுத்தாத இருக்கும் போது, இல்ல நம்மளை வந்து இழிவான இடத்துக்கு நம்மளை தள்ளும் போது, நாம் என்ன யூஸ் பண்ணுறோம் தெரியுங்களா, நமக்கு என்ன இடம் தெரியுங்களா, எந்த சகோதரன் எந்த சகோதரி யார் நமக்கு விரோதமா செயல்பட்டாங்களோ அவங்கள ஒரு நாள் நம்ம கரத்துல கொடுப்பார் தேவன், அவங்களுக்கு முன்னாடி நம்மளை உயர்த்தி வைக்குவார் தேவன். ஆனால் வாய்ப்பு இருந்தாலும் அவங்களை பத்தி தவறா பேசக்கூடாது, வாய்ப்பு இருந்தாலும் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க கூடாது, வாய்ப்பு இருந்தாலும் அவங்களுக்கு பழி பழி வாங்க கூடாது. இந்த கேரக்டர் எந்த புது சிருஷ்டி காட்டுறாங்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். இதுதான் பாத்தீங்கன்னா அங்க சொல்ற வசனம் வாசிக்கலாம், ரோமர் 12:19.
அன்பார்ந்தவர்களே,
பழி வாங்காதீர்கள், அதை கடவுளின் சினத்திற்கு விட்டுவிடுங்க. ஏன்னா பழி வாங்குறதுக்கு தகுதி பெற்றவர் இல்ல, தகுதி உள்ளவர் ஒருவர் மாற்றதான். அதனால சகோதரர்களுக்கு பழி வாங்குறதுக்கு நம்ம யாரும் கஷ்டப்படுறோம். தேவன் தான் ஒரு சகோதரன் எழுப்ப பண்றது விரோதமா, ஒரு சகோதரி சகோதரி எழுப்ப பண்றது தேவன் தான் அப்படின்னா எழும்ப வைக்கிறார். ஏன்னா குணங்களை பரிசோதி பார்ப்பதற்கு. ஆனா அந்த சகோதரனை பழி வாங்குறதுக்காகவே காத்திருக்க கூடாது, ஒரு சகோதரியை பழி வாங்குறதுக்காக காத்திருக்க கூடாது. புது சிருஷ்டி அப்படி யார் வாழ்றாங்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். அடுத்த நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா, தீர்ப்பு கொடுக்கல தாவீது யார் மேல, சவுல் மேல. ரெண்டு தரம் அவர் வந்து சாவடிக்கு வந்தாலும் அவர் தீர்ப்பு அவர் மேல சொல்லாம தேவன்கிட்ட தீர்ப்பு கொடுத்துறாரு. அதே போல ஒரு புது சிருஷ்டியா இருக்கிற நமக்கு பாத்தீங்கன்னா, நம்ம மதத்துல, நம்ம எக்லிஷால, நம்ம சௌர மதத்துல சில சோதனைகள் கடந்து போகும்போது, சில அவமானம் கடந்து போகும்போது, நம்மள யாருன்னா கொஞ்சம் தருவா பேசிட்டாங்கன்னா, அப்ப நம்ம இல்ல அவங்களுடைய வாழ்க்கையை ஒருவர் நம்ம இப்படி அப்படி பாத்துருவோம். நம்ம என்ன பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மேல கீழே பாத்துட்டு நம்ம சொல்லுவோம், இவங்க எல்லாம் கண்டிப்பா 1,44,000 இவங்க போக முடியாது கண்டிப்பா, நம்மளே முடிவு பண்ணிடுவோம். அதே மாதிரி இவங்க கண்டிப்பா 2 மணி தான் இவங்க போவாங்க, இல்ல இல்ல இவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, தெருள் கூட தான் இவங்க போவாங்க. நம்மளே நம்மள்ட்ட ஏதோ உட்கார வச்சு தீர்ப்பு பண்ண மாதிரி நம்ம பண்றோம். ஆனா சௌரஸ்வரிகளே, தேவன் வந்து தீர்ப்பு செய்யறதுக்கு ஒரு புது திருஷ்டிகளை உட்கார வைக்கல, தீர்ப்பு வந்து ரெண்டு சௌர மதியில தேவன் செஞ்சுட்டு இருக்காரு தீர்ப்பு. ஏன்னா நம்ம புது திருஷ்டி வாலிமில் 6 வாலியில படிக்கிறோம் நியாய தீர்ப்பு பத்தி, புது திருஷ்டி நியாய தீர்ப்பு பத்தி ரொம்ப அருமையான விஷயம் இருக்குது. சோ நியாய தீர்ப்பு ஒருத்தர் செய்யறதுக்கு முன்னாடி சொந்த நியாய தீர்ப்பு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, அதிகமா நீங்க செஞ்சுட்டு பேசுறாரு. அதனால பார்க்கும்போது சௌரஸ்வரிகள, இந்த ரெண்டு கேரக்டர் ஒரு புது திருஷ்டி யார் எடுக்கிறதையோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்க முடியும். ஒண்ணு, பழிக்கு பழி வாங்காத ஒரு குணம், ரெண்டாவது நியாய தீர்க்காத ஒரு குணம் இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியும். வசனம் வாசிக்கலாம், யாக்கோப் 4:11-12 சீக்கிரம் வாசிங்க.
சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய்.
பாத்தீங்களா, நியாயாதிபதியாய் இருப்பாய். அதனால சௌரஸ்வரிகளே, நமக்கு விரோதமா சகோதரர்கள் சகோதரிகள் எழும்போது, இல்ல உலகத்துல யார் எழுந்தாலும் கூட, யாரையும் நம்ம என்ன செய்யறது வேண்டாம் பாத்தீங்கன்னா, நாம் தீர்ப்பு செய்யறது வேண்டாம். நமக்கு தெரியாது, நம்ம இன்னும் ஓட்டத்துல மோடிட்டு தான் இருக்கிறோம், ஆனால் முடிவு வரைக்கும் நம்ம என்ன நடக்குது நமக்கு தெரியாது. ஆனா தீர்ப்பு செய்கிற ஒருவர் மாட்டர் தான் பிதாவாகிய தேவன். அதனால பார்க்கும் போது ரெண்டு கேரக்டர் அவர் காட்டினார். இப்ப நெக்ஸ்ட் நம்ம அடுத்த சம்பவத்துக்கு போகலாம். தாவீதுடைய பாவங்கள், தாவீது செய்த பாவங்களை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்கலாம். இது தேவன் விரோதமாய் செய்த மகா பெரிய பாவம் தாவீது. ஆனால் இதுல எப்படி தேவனுடைய இடத்துல அவர் உறவு பெற்றார், இது நிமித்தம் அவர் தேவன் நல்ல பேர் வாங்கினான் பார்க்க போறேன். சோ முக்கியம் பாத்தீங்கன்னா, தாவீது வந்து அவர் ராஜாவா இருந்தாலும் செய்யக்கூடாத ஒரு பாவத்தை அவர் செய்தார். அவர் சிறிய இடத்துல செய்ததுனால பாத்தீங்கன்னா முக்கியமாக அது 11 அதிகாரத்துல 2 சாமுவேல் 11 அதிகாரத்துல வருது. நம்ம டைம் இல்ல படிக்கிறதுக்கு நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஆனால் இந்த பாவம் செய்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ள ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் கூட இல்லாம, ஒரு சிறிய ஒரு துக்கமே இல்லா கூட அவர் இருந்துட்டு இருக்கும் போது தீர்க்கதரிசி ஆகிய நாத்தான் வரார். வந்து அவர் ஒரு கதையை பேசுவார். நினைக்கிறேன் ரெண்டு வீட்டை பத்தி பேசுவார், ஒரு ராஜா குறித்தும் ஒரு ஏழைப்பட்ட குறித்தும். ஒரு விருந்தாடி ஒருத்தர் வீட்டுக்கு வருவாரு, அவருக்கு தேவையான ஒரு உணவு கொடுக்கறதுக்காக ராஜா ஒரு பணக்காரன் தன்னை வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எடுத்து கொடுக்காம ஏழை வீட்டில இருந்தவர் என்ன பண்ணார், அவரு என்னங்களா ஒரு ஆள் எடுத்து நம்ம அடிச்சிட்டாரு சொன்ன உடனே தாவீதுக்கு யாரோ இது தவறு செய்திருக்காங்கன்னு சொல்லி கோவம் வந்து அதிகமா ஸ்பாட்ல என்ன சொல்றாருன்னா, அவனு சாவடிக்கணும் பிளஸ் பாத்தீங்கன்னா அவனுக்கு 4 மணிக்கு என்ன பண்ணும் எடுத்து கொடுக்கணும் சொல்லி பேசிட்டு இருப்பாரு. யாரோ இந்த தவறு செய்திருக்காங்க சொல்லி, அந்த தவறு நீதான் செய்த என்று எப்படி சொல்வார் நீங்க பாத்தீங்கன்னா, யார் அந்த மனுஷன் கேட்டாங்கன்னா நீனே அந்த மனுஷன் சொல்லி தாவீது கிட்ட நாத்தான் சொல்லுவார். அந்த வார்த்தை கேட்டவனே தாவீது பொதுவா பழைய பல ராஜாக்கள் எதனா தவறு செய்துட்டாங்கன்னா தீர்க்கதரிசிங்க போய் அவங்களோட தவறை எடுத்து சுத்தி காட்டினாங்கன்னு சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, அவங்கள சா வச்சிருவாங்க தீர்க்கதரிசிகளை, இல்ல அடிப்பாங்க. இதுதான் பல்லேற்பல் நடந்த சம்பவம். ஆனா இந்த தாவீது என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் நீதான் அந்த மனுஷன் சொன்ன உடனே அவர் எந்த ஒரு காரணம் கொடுக்கல பாருங்க. தாவீது உட்கார்ந்து இருக்காரு, ஜஸ்ட் உங்க ஸ்டேட் காட்டுறோம். அவர் ஜஸ்ட் அப்படி பேசும்போது நீதான் அந்த மனுஷன் சொன்ன ஸ்பாட்ல அப்படி சரண்டர் ஆயிட்டு சொல்ற பாத்தீங்கன்னா நான் குற்றவாளி ஆயிட்டேன். ஆனால் இந்த இடத்துல நீங்க நம்ம கவனிக்கலாம், ஏன்பா பழம் சாப்பிட்டேன்னு கேட்டார் ராதா கிட்ட என்ன சொன்னார் தெரியுங்களா, நீ கொடுத்தே அந்த ஸ்திரீ கொடுத்தாங்க பாருங்க. அப்ப யார் மேல போட்டாரு காரணம் பாத்தீங்கன்னா தேவன் மேல போட்டாரு. உங்க தம்பி எங்கப்பான்னு கேட்டார் யாருகிட்ட, காயின் கிட்ட, நான் வாட்ச்மேனா. அடுத்து நெக்ஸ்ட் சவுல்கிட்ட கேக்குறார், ஏன்பா பலி எடுத்துன்னு வந்த, இதோ உங்க தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு எடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலி மிஸ்டேக் பண்ணிக்கிறது யார் அவங்க தான் பாருங்க. தன்னுடைய தவறு ஒத்துக்கிறதுனால எந்த ஒரு குறையும் இல்லைங்க. வில்ஃபுல்லா தேவனிட்ட அவன் எப்படின்னா செய்தேன் என்ற விஷயத்த ஒத்துக்கிற ஒரு மனுஷன் யாருக்கு இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா தாவீதுக்கு இருந்துச்சு. இந்த மனுஷன் தான் ஒரு புது சிருஷ்டி கிட்ட தேவன் எதிர்பார்க்கிறார், நான் தப்பு பண்ணிட்டேன் உங்களுக்கு விரோதமாகவும் ஜனங்களுக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அது மனசோட ஒத்துக்கிற அந்த மனுஷன் பாத்தீங்களா, அது எப்பேற்பட்ட மனுஷா நீங்க பாத்தா அதை பார்த்தோம். சோ காயின் அவர் என்ன பண்றாருன்னா பேசுறாரு, சவுல் அப்படிதான் பேசுறாரு. ஆனால் தாவீது பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம், 2 சாமுவேல் 12 அதிகாரம் 13 வசனம்.
அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார்.
அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவரு 51வது சங்கீதம் போய் எழுதுறாரு. 51வது சங்கீதம் போய் அவர் பாட்டு பாடுறார், என்னுடைய பாவங்கள் முன்னாடி மீறுதல் முன்னாடி இருக்குது, என்ன தயவு செய்து நீங்க மன்னிங்க சொல்லி கேட்டுட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. 53வது சங்கீதம் 3வது வசனம் வாசிக்கலாம். 51வது சங்கீதம் 3வது வசனம்.
என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது.
இதுதாங்க முக்கியமான விஷயம், என் மீறுதல் நான் அறிந்திருக்கிறேன், நான் செய்த பாவம் எல்லாரும் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், என் பாவம் என்னைக்குமே முன்னாடி நிற்கும். இதுல விசேஷம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல சொல்லிக்கல, தாவீது இந்த பாவம் செய்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் என்ன பண்ண நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை அவர் செய்ய போல. இதுதான் மிகப்பெரிய விஷயம் தாவீது. எப்படி நீங்க பார்க்கும் போது முதலாவது நம்ம என்ன பார்க்கலாம்னா தாவீதுடைய மனசு எப்படி இருந்துச்சு இந்த விஷயத்த கேட்டது. நீதான் அந்த மனுஷன் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டார் பாத்தீங்கன்னா தேவன்ட்ட நொறுங்கொண்டு இருதமாயிட்டார். நான் எப்படி பண்ணிட்டேனா, நான் எப்படி இதை செய்த, நான் ஒரு ராஜா வாச்சேன்னு சொல்லி ரொம்ப துக்கமாயிடுறார். என்னதான் அவர் துக்கமாச்சு நீங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் அவரை ஸ்டாப் பண்ணது இந்த பாவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த தாவீதுக்கும் பெர்ஷபாக்கும் ஒரு குழந்தை பேருக்கு, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது 12வது அதிகாரத்துல அந்த குழந்தை பிறந்த ஒரு 7 நாள் வந்து வியாதியா இருக்கும். அப்போ தேவன்ட்ட மன்றாடுவார் போய் தாவீது, எப்படின்னா உதவி செய்யும் மன்றாடுவார். மன்றாடும் போது அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா செத்துடும், நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த குழந்தை செத்ததுக்கு அப்புறம் எத்தனை போய் அடக்க பண்ணதுக்கு அப்புறம் வேலைக்காரன் பயந்துருவாங்க, எதுக்கு தாவீது இந்த விஷயம் சொல்லிட்டா என்ன பண்ணிக்குவாரு பயந்துருவாங்க, ஏன்னா குழந்தை உயிரோட இருக்கும் போதே என்ன பண்ணாரு பயத்தோட ரொம்ப நடுங்கி பிரேயர் பண்ணிருப்பார் தேவன் கிருபை செய்வாரன். ஆனா செத்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்ன உடனே அவர் அப்படியே சாப்பிடல சாப்பிட போயிடுவார். ஆக்சுவலி இது என்ன நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா, எது எதுக்காக தன்னுடைய பாவத்தை ரொம்ப ஃபீல் பண்ணாராம், எதுக்காக மறுபடியும் அந்த பாவத்தை அவர் பண்ணல, நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் செய்த தவறுக்கு எந்த பாவமும் அறியாத அந்த ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை செத்து போச்சு. அந்த குழந்தை என்னாலதானே செத்துருச்சுன்னு சொல்லி அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு பாருங்க, அந்த ஃபீலிங் அதிகமாயி 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 என்ன ஆச்சா, நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல சொல்றீங்களே, இவர் வயசு அதிகமானதுக்கு அப்புறம் இவருடைய உடம்புல வீக்னஸ் ஆகும் போது ஒரு வாலிப பெண்ணை அவர்கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க வேலைக்காக. இது ரெண்டு ராஜா, இது முதல் ராஜாக்கள் முதலாதிகாரம் ஒன்னு நாலருக்கும் வசனம் இருக்கு. அந்த பெண்ணை வந்து அவருக்கு உதவி செய்யறதுக்காக வேலைக்காரை வந்து வைக்கும் போது, உதவி செய்யறதுக்காக அந்த ஸ்திரீயோட அவர் தன் பாவத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணல. ஏன் அப்படின்னா, நான் செய்த அந்த பாவம் ஒரு சின்ன குழந்தை சாவடிச்சிச்சு, அதனால இவ்வளவு பெரிய விபத்திரத ஆயிடுச்சு சொல்லி மனசுக்குள்ள ரொம்ப துக்கப்பட்டு அந்த நொறுங்குண்ட மனசுல தேவன்ட போயிட்டு இருக்கார். அது மறக்கலையா, எப்பவுமே தன் முன்னாடி வச்சுட்டாருங்களா. அது வசனம் எப்படிப்பட்ட மனசு அவருக்கு ஆயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 51:17 வாசிக்கலாம்.
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் ஆன இருதயத்தை நீர் புறக்கணியீர்.
அது சொல்றார், உங்களுக்கு இத்தனை பிடிக்கும் ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயம் அப்படின்னா நான் செய்துட்டேன் தப்பு சொல்லி தேவனுக்கிட்ட அவர் அறிக்கை பண்றாரு. அவர் பண்ணும் இதுதான் தேவனுக்கு பிடிச்ச மனுஷம். அது மாத்திரம் சார் சொல்லிக்கலே, நம்முடைய சர்வ வல்லவுல தேவன் பிதாவாக தேவனுக்கு யூனிவர்சல் அப்படின்னு சொல்றோம், உலகத்துல இருக்கிற அத்தினி கோடான கோடி சிருஷ்டிகள் இருக்குது, எப்பேற்பட்ட இடத்தை உருவாக்கி கொடுத்தாலும் தேவனுக்கு தங்குறதுக்கு இடம் வந்து அது பத்தாது அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு அல்ல அவரு, அது அவருக்கு சரி சமமான இடம் அல்ல. எப்பேற்பட்ட இடம் கட்டினாலும் ஆனா தேவன் எப்பேற்பட்ட இடத்துல அவர் வாசஸ் விரும்புறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 57:15 வசனம் வாசிக்கலாம்.
நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமும் ஆனவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான்,
உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் செய்கிற நான்,
பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியை உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன்.
பாத்தீங்களா, எங்க வாசம் செய்யறாங்களா, நொறுங்குண்டு பணிந்திருக்கக்கூடிய ஆவிகிட்ட தேவன் வாசமா இருக்காரு. அப்படின்னா நான் செய்து தவறுன்னு சொல்லி தன் தவறை யாரும் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தேவன் வாசமா இருக்காரு. தன்னுடைய தவறு உணர்வது, தான் இப்படி செய்திருக்க கூடாது தப்புன்னு சொல்லி உணரக்கூடிய எந்த மனுஷருக்கு, அப்படிப்பட்ட ஒரு புது சிருஷ்டிகள் தேவனுக்கு பிரியமானவர்கள். சோ பார்க்கும் போது சார சொல்லிக்கலே, அதனால இது இது வந்து நாத்தான் சொன்ன உடனே இவர் எப்படி எடுத்துட்டாரு நீங்க பாத்தீங்கன்னா, நாத்தான் சொல்றாரு ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு நான் எப்படி அவர் பேச்சு கேட்கணும்னு சொல்லி எடுக்காம அவர் எப்படி எடுத்தாரோ அந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 141:5 வாசிக்கலாம். சங்கீதம் 141:5,
நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளை,
நீதிமான் என்ன பண்றாங்க, தன்னை என்னை கொட்டி,
நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும்,
கடிந்து கொள்ளட்டும். அப்ப என்ன சொன்னார், நீதிமான் என்னை கொட்டி கடிந்து கொள்ளட்டும். அப்ப இவருக்கு என்னன்னா கடிந்து கொள்ளட்டும் விரும்புகிறார் இவரு. அதனால சௌரசௌரிகள், நாம் செய்த சில தவறுகள், நாம் செய்யக்கூடிய சில பாவங்கள், நாம் பேசுற சில பேச்சுகள், சில சகோதரர்கள் மூலமாக தேவன் நம்மளுக்கு தெரிவிக்கும் போது, சில கண்டிப்பாக சில தெரிவிக்கும் போது, ஒரு புது விஷய சகோதரர் நாம என்னுடைய தவறு இப்படி இருந்ததா, நான் இப்படி பேசிட்டேனா, இப்படி பாத்திருக்கேனா, இப்படி சேர்ந்திருக்கேனா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க என்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா. அந்த ஆப்ஷன் தராங்க இல்லைங்களா, அந்த ஆப்ஷன் கேட்டதுக்கு அப்புறம் ஆக்சுவலி சொல்லக்கூடிய சகோதரன் சொல்லும் போது ஏத்துக்கிற மனுஷன் இருக்கு பாத்தீங்களா, அது தேவனுக்கு பிடிக்கிற இதயம், அதுதான் தேவனுக்கு பிரியமானவன் எண்ணம். சோ அப்ப பாருங்க இவர் அதான் சொல்றாரு, என்னன்னா தாவீதுக்கு நாத்தான் சொல்லும் போது அவர் கேட்டிருக்காரு, ஏன்னா அப்படி ஒரு புது சிருஷ்டி சௌரன் சொல்லி தன்னோட தவறுகளை யாரா சுத்தி காட்டும் போது அதை எக்னைஸ் பண்ணாம ரொம்ப நன்றி பண்ணுறாரு உங்களுக்கு. ஏன்னா உண்மையான சொல்ல போனா தன் தவறை சுத்தி காட்டக்கூடிய சகோதரன் இருந்தா நீங்க நன்றி சொல்லலாம், நன்றி சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அவங்க உதவி செய்யறாங்க சொல்ல போனா, ஏன்னா நமக்கு தெரியாத சில தப்புகள் அவங்க வந்து சொல்லும் போது நாம தேவன்கிட்ட போறதுக்கு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, சகோதரன்ட்ட தவறு சுத்தி காட்டுறதுக்கே கூட இருக்கக்கூடாது, அந்த கேரக்டர் கூடாது, அது ரொம்ப டேஞ்சரஸ் கேரக்டர். நான் சொல்லக்கூடிய விஷயம் வேற, தவறு செய்யும் போது ஐயோ சொல் முன்ன போட்டமேனு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்குது, ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு தவறு காட்டுறதுக்கும் கேரக்டர் இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. சோ அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் இவர் விரும்புறாரு நான் பாக்குறோம் சொல்ல. அதனால தேவன்கிட்ட இவரு சொன்ன வார்த்தை கேட்டு மனம் திரும்பி அந்த பாவத்தை விட்டதுனால வசனம் வாசிக்கலாம், 103:8.
கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்.
வாசிங்க மறுபடியும்,
கர்த்தர் கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்.
அடுத்து
எப்பொழுதும் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார்.
எப்பொழுதும் அவர் கடிந்து கொள்ளார். அடுத்து நெக்ஸ்ட்,
என்றைக்கும் கோபம் கொண்டிரார்.
என்றைக்கும் கோபம் கொண்டிரார் இல்லீங்களா? சோ அப்படின்னா அவர் தாவீது மேல இருந்த அந்த கோபத்தை தேவன் அவர் மேல ஸ்டாப் பண்ணார், தண்டிச்சிருக்கார் அவருடைய தப்புக்கு. அப்புறம் பார்க்க போறோம். ஆனா தாவீது செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கு, ஆனா தண்டனை அப்புறம் வாங்கினார் பாக்குறோம். சோ இப்படியாக சொல்ற சோரிகளே, ஒரு புது சிஷ்யனுடைய மனசு தேவனுக்கு செயல்படும் போது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு ரெடியா இருக்கு நம்ம பாக்குறோம். இப்ப ஜஸ்ட் ஒரு சின்ன கேள்வி மாற்றம் தான் இந்த ஸ்லைட் நீங்க பாக்கலாம். ஜஸ்ட் நீங்க பாருங்க, இது ஒரு ஒயிட் போர்டு மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஆனா சென்டர்ல பார்த்தா ஒரு பிளாக் இது இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு க்வெஸ்சன். அடுத்து நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு இது ஃபுல் டோட்டல் இங்கெல்லாம் இங்க பாடுறதுலாம் ஃபுல் பிளாக்கா இருக்கு. பிளாக் ஆக்சுவலி அந்த ஸ்லைட்ல தெரியல, இங்க ஒயிட் இருக்கு. என்ன இருக்க முடியும், கெஸ் பண்றீங்களா? திங்க் பண்ண முடியுதுங்களா? எதனா நீங்க திங்க் பண்ணுங்க பாக்கலாம், கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. இல்லீங்களா? அப்ப இங்க இது வெயிட்டா இருக்கு, ஆனா இங்க மட்டும் கரைப்பட்டுக்குது. ஆனா எது பெருசா தெரியுது? கரைப்பட்டு பெருசா தெரியுதுங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் பிளாக்கா இருக்கு எல்லாமே, ஆனா இது தெரியுது பெருசா இல்லீங்களா? இப்ப பாக்கலாம் இது என்னன்னு பாக்கலாம், டைம் இல்ல நமக்கு. இதுதான் மனுஷனுடைய பார்வை. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சகோதரன் ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னா 10 வருஷங்களும் அதே பார்வை பார்த்துட்டு இருப்பாங்க. இல்ல அந்த கரை வந்து இதான் தெரியுது பாருங்க, ஆனா 99% நல்ல கேரக்டர் இருக்கும். ஆனா ஒரு கேரக்டருக்காக அவங்கள கஷ்டம் கொடுத்துருப்பாங்க, அவங்க என்னைக்கே மனம் திரும்பிட்டு இருப்பாங்க. என்ன சொல்ல போனீங்கன்னா, உண்மையான புது சிருஷ்டி சகோதரன் தவறு செய்ததுக்கு அப்புறம் அங்கே விழுந்துட மாட்டாங்க, எழுந்து வருவாங்க. ஆனால் அந்த ஒரு சகோதரில் ஒரு சகோதரி தவறு பண்ணதுக்கு அப்புறம் அதையே பார்த்துட்டு வச்சுங்களேன், அவங்க பாவத்தை போய் மனுஷிருப்பார் தேவன். ஆனா அதை பார்த்து போற சகோதரருடைய கண்டிப்பா அவங்க பாவத்தை மாற்றத பார்த்துருப்பாங்க, ஆனா அந்த பாவம் எப்படி கழுவப்பட்டிருக்கும், தேவன்ற கிருபை வாங்கியிருப்பாங்க. அப்போ தன்னுடைய சகோதரன் சகோதரி ஒரு தப்புனதுக்கு அப்புறம் இவர் இவ்வளவுதான் என்ற முடிவு பண்ண முடியாது. சுவாசத்துல சரீரத்துல சுவாசுகிற கடைசி நேரத்தரார் தேவன் வர திரும்பறதுக்கு. சோ நம்ம யாரையும் தீர்க்க முடியாது. அதனால ஒரு கேரக்டருக்காக யாரையும் முடிவு பண்ண முடியாது சொல்ல சொல்லி. ஆனா தேவனுடைய பார்வையில தெரியுங்களா, இதுதான் நம்மள்ட்ட 99% கெட்டது இருக்கும், ஆனா ஒரு நல்லதுக்காக தேவன் நம்மளை அன்பு செய்வார் பாருங்க, அப்படி செய்வார் அன்பு. அதனால பார்க்கும்போது சொல்ல சொல்லிக்கலே, தேவனுடைய பார்வை வேற, மனுஷனுடைய பார்வை வேற. அதனால தேவனுடைய பார்வை, என் சகோதரன் அன்னைக்கு தவறு செஞ்சிட்டார், ஆனா தேவன் அவருக்கு ஆவி கொடுத்திருப்பார்ல, நான் செய்த தவறுக்கு தேவன் எனக்கு கிருபை கொடுத்திருக்காரு, வசனம் தந்திருக்காரு, திருந்தது வாய்ப்பு கிடைச்சு இல்ல, அவரும் திருந்திருப்பார் என்ற என்ன புது சிருஷ்டிக்குள்ள வருது பாத்தீங்களா, வந்து மறுபடியும் கட்டி அருணாச்சி சேகரம் பேசுறேன் பாத்தீங்களா, அதுதாங்க அன்பு, உண்மையான அன்பு. அதனால பார்க்கும் போது எத்தனையோ தூரம் நம்ம புது சிருஷ்டிகளாக நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, ஒரு கை கொடுத்தாலும் கொடுக்க மாட்டோம் என்னங்களா. ஏங்க ஏங்க இந்த சிஸ்டர் ஏங்க தீட்டுப்பட்ட சிஸ்டர், இந்த சிஸ்டர் யாரும் கை கொடுக்குறது, இவ இந்த பிரதரா, இவர் முகத்து கூட எனக்கு பார்க்க இஷ்டம் இல்லை. அப்படி தேவன் இருந்தார்னு சொன்னால் நாம் யாரும் இன்னைக்கு உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பாவம் செய்தால் ஒரு அடி சாகணும் இல்லைங்களா. நம்ம காலையிலேருந்து ராத்திரிக்கு எத்தனையும் பாவம் செய்யறோம், ஒரு நாளைக்கு மினிமம் 10 பாவம்னு வச்சுக்கங்களேன், 10 டைம் கல்லை சாவடிக்கணும் கல்லடிச்சு, அப்படிதானே. ஆனா கிருபை, இந்த கிருபை வந்து வாங்கின சகோதரர்களாக நாம் என்ன பண்ண பாத்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு சகோதரனை நாம் மாம்சத்துல பார்த்து முடிவு போட முடியாது. அதனால ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்திருப்பாங்க, ஆனா மறுபடியும் எழுந்து வரத்துக்கு தான் வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. அந்த எண்ணத்துல மறுபடியும் அவர் திரும்பி வந்து நான் கர்த்தருக்காக வாழ்றன்னு வரக்கூடிய சகோதரனை ஏற்று அவரை கட்டி அணைத்து அவரை பிடிச்சி மறுபடியும் நடக்க உதவி செய்யக்கூடிய சகோதர சோரி தேவனுடைய இதயத்துக்கு பிரியமானவர்கள். அதனாலதான் நீங்க பார்க்கும்போது அந்த வசனம் வாசிக்கலாம், ரோமர் 14 அதிகாரம்
மற்றொருவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானிக்கே அவன் உத்தரவாதி.
மற்றவருடைய வேலைக்காரனை குறிச்சு சொல்றது நீங்க யாரு சொல்றாரு, அவன் நின்றாலும்
விழுந்தாலும் அவனுடைய எஜமானிக்கே அவன் உத்தரவாதி.
அவன் எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அடுத்து
அவன் நிலைநிறுத்தப்படுவான்.
அதனால சகோதர சோரிகளே, எந்த சகோதரன் விழுந்தாலும் அவரை தூக்கத்தை நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா தேவன்ட்ட போய் ப்ரே பண்ணலாம். ஆனா மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் அவரு புது சிருஷ்டியாக வளர்றதுக்கு வாய்ப்பு தரலாம். இதுதான் மிக முக்கியமான விஷயம். ஒரு புது சிருஷ்டியா வளரக்கூடிய சோரசோரிகள் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களா என்ன பண்றாங்க இருக்கிறாங்க பாக்குறோம். சோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வீ வேற மனுஷனுடைய வீ வேற நம்ம பாக்குறோம். சோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்சலோம் மற்றும் தாவீது. பார்க்க போறது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்சலோம் மற்றும் தாவீது. என்னன்னா இவர் செய்த தவறுக்கு தேவன் சில தண்டனை தரார். யாருக்கு? அப்சலோம், தாவீதுக்கு. அப்போ தாவீதுக்குறதும் அப்சலோம் எழுந்துடுறாரு விரோதமா. அப்சலோம் விரோதமா எழுந்து தாவீது செயல்படும் போது விரோதமா அப்போ நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 15:13 வாசிக்கலாம்.
அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்தில் வந்து, இஸ்ரேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றி போகிறது என்றான்.
இதை கேட்ட உடனே தாவீது ஏதோ டென்ஷன் ஆகாம 3 சங்கீதத்தை முக்கியமாக 3 அப்பதான் அவர் பாடுறார். அப்சலோம் தாவீதுக்கு எழும்பும் போது தேவனே எனக்கு விரோதிகள் எழுந்துட்டாங்க சொல்லி பேசிட்டு சொல்றாரு. 1000 பேர் 10,000 பேர் எனக்கு விரோதமா எழுந்தாலும் நான் நம்பி உங்களுக்காக காத்திருப்பேன்னு சொல்ல பண்ற பேசுற. அப்போ ஏன் தாவீது அப்சலோம் திரும்பி விழும்போது தாவீதுக்கு அடிக்க வல்லமா இருந்தாலும் ஏன் அவர் வாபஸ் சைலண்டா ஊரை விட்டுட்டு கூட இருந்த எல்லா சோல்ஜரை கூப்பிட்டு வெளியே போறாரு? ஏன் அப்படி போறாரு? நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சரியா உணர்ந்திருந்தார். வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 39:9 வாசிக்கும். சங்கீதம் 39:9.
நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமா இருந்தேன்.
இதுதாங்க ரகசியம். நீரே இதை செய்தீர் அப்படின்னா தாவீதுக்கு விரோதமா அப்சலோம் எழுப்புவேன் தேவன் சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் வேற ஆங்கில சொல்லிருக்கார். உன் வீட்டாரே உனக்கு சத்ரு வாழ்வாங்க சொல்லிருக்காரு தேவன். இது நல்லா உணர்ந்து சொல்ற பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்துச்சு இப்ப தாவீது மேல. அப்போ தாவீது கூடகங்களை முருமாக்காம வேற யாரையும் முருமாக்காம தேவனை பார்த்து கேள்வி கேட்காம அவர் சிம்பிளா சொல்றாரு, நீங்க தான் இதை வர செய்தீங்க. மறுபடியும் வசனம் வாசிங்களா.
நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமா இருந்தேன்.
என் வாயை திறக்காமல் நான் மௌனமா இருந்தேன். சில நேரத்துல தேவன் நாம் செய்த பாவங்களுக்காக தேவன் நம்மை தண்டிக்கும் போது நம் யாரையும் முருமறுக்காம, யாரையும் திட்டாம, யாரையும் நிந்திக்காம, யாருக்கு மேல கோவப்படாம நாம் செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கும் போது அமைதியா இருப்பது நன்மைக்காகவே. ஏன்னா தேவன் நம்மை தண்டிச்சுக்கிறான்னு சொல்லி சந்தோஷப்படணும். வசனம் வாசிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரி தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்காங்க பாக்குறோம். வசனம் எப்ரியர் 12:5-6.
அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து,
பாத்தீங்களா, அவனை சிட்சித்து
தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று.
அப்போ தேவர்கிட்ட விரோதமாய் பாவம் செய்த நமக்கு சில தண்டனைகள், சில அனுபவங்கள், சில லாஸ், சில வியாதிகள் வரும்போது எனக்கு தண்டிச்சதுக்காக ரொம்ப நன்றி தேவனே, என்ன தண்டனை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சொல்லி தேவன்கிட்ட கேட்டுட்டு யாரையும் முறுமுறுக்காத ஒரு கேரக்டர் பாத்தீங்களா, அந்த கேரக்டர் தேவனுக்கு பிடிக்கும். அதுதான் தேவனுக்கு பிரியமானவனை ஒரு குணம் நம்ம பாக்குறோம் சரஸ்வரிகளை. சோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது தாவீது மற்றும் ஷிமை. நம்ம அடுத்து நம்ம பாக்குறது எங்கெங்கே தாவீது எப்படி எல்லாம் குணம் காமிச்சிருக்கோம் பார்த்து பண்ணுகிறோம். சோ தாவீது மற்றும் ஷிமை. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஷிமை வந்து அப்சலோம் எழுந்தது இருக்கு நம்ம பாக்குறோம். ஆனா ஷிமை சம்பந்தம் எல்லாம் வராரு. இந்த ஷிமை கூடிய ஒரு மனுஷன் சம்பந்தம் இல்லாம தாவீது திட்டுவாரு, தேவையில்லாம திட்டுவாரு. வசனம் வாசிக்கலாம். வாசிங்கோம். 2 சாமுவேல் 16:6-10. சீக்கிரம் வாசிக்கலாம்.
சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயி அவனை தூஷித்து, ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் தளத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான்.
அப்பொழுது
செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான்.
பாத்தீங்களா, கேக்குறார் ஷிமை யார் உங்களை திட்டத்துக்கு, நான் ஒரு அடியில சாவடிக்கிறேன் அபிஷேக். தாவீது ஏற்கனவே நொந்து போய் வந்துக்கிறார் இல்லீங்களா, ஏற்கனவே சொந்த மகனால் வருத்தப்பட்டு வந்துக்கிறார். அடி மேல இப்ப இன்னொரு அடி விழுது தாவீதுக்கு. சீமை வந்து திட்டிருக்கிறார். திட்டும் போது தாவீது எப்படி இருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா, சைலண்டா இருக்கா, அபிஷேக் கோவம் வருதுன்னு சொல்ற, ஒரே அடியில சாவடிக்கிற சீமை சொல்லும் போது அப்போ தாவீது பேசுற வார்த்தை பாருங்க, வாசிக்கலாம் பத்தாவசனம் வாசிங்க.
அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார்.
இந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. அவன் தூஷிக்கிட்டோம் பேசிட்டு பரவாயில்ல, ஏன்னா கர்த்தர் தான் சொல்லி அனுப்பியிருக்கா திட்டுன்னு சொல்லி பாருங்க சார். சரிங்களா, ஒரு உண்மையை புரிஞ்சிருக்காங்க தெரியுங்களா. ஏற்கனவே அப்சலோம் விரோதமா இருந்திருக்காரு, சும்மா போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, தாவீதை தூஷி என்று சிமைக்கு சொல்லி அனுப்பதே தேவனா இருக்கும் போது எப்படி அவன் தடுக்கலாம் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது சொல்ற சொல்றீங்களே, நமக்கு விரோதமா, எனக்கு விரோதமா இல்ல உங்களுக்கு விரோதமா, நமக்கு விரோதமா யாருன்னா ஒரு சகோதரி பேசிட்டு இருந்தாங்கன்னா பேச வைக்கிறது தேவன். ஒரு சகோதரன் பேசினா தேவன் பேச வச்சிருக்கிறாரு. அப்ப என்னதான் நீங்க பண்ண பாத்தீங்கன்னா, சைலண்ட், அமைதி. ஏன்னா கர்த்தர் பேசாக்க நேரம் பேசுவான். ஏன்னா அந்த குணம் வெளியே வரணும், அந்த ஒரு புது சிருஷ்டி சாயல் வெளியே வரணும்னு சொன்னா ஒரு புரியணும். பேசுறாங்களா, ரொம்ப நன்றி, ஏன்னா பேசுறது யாருன்னா தேவன் பேச வச்சுக்கிறது. அவர் அடிக்க முடியும், தாவீது வந்து பார்த்தா அடிக்க முடியும். ஆனா பாருங்க, கர்த்தரே பேச வைக்கும் போது நான் என்ன பண்றேன்னு சொல்லி மௌனமா போகும்போது அடுத்த நெக்ஸ்ட் இன்னும் டென்ஷன் வரும் யாருக்கு, அவருக்கு சிமைக்கு. பாருங்க மறுபடியும் 12:13 சீக்கிரம் வாசிங்க.
ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான்.
அது நம்பிக்கை இருக்கு. அவன் திருடுவான் போயிடலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போது, ஒரு வேலையில நன்மைக்கு செய்வார்னு சொல்லி போயிட்டு இருக்கும் போது மறுபடியும் சிவை என்ன பண்றா தெரியுங்களா, இவ்வளவு சொல்லி கூட கேட்காம வாசிங்க.
அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து,
எதிராக நடந்து தூஷித்து, அப்புறம்
அவனுக்கு எதிராக கற்களை எரிந்து,
கற்களை எரிந்து
மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான்.
எப்படி இருக்கும் அந்த டைம் இல்லீங்களா, கல்ல தூக்கி விசிறி அடிக்கிறாரு, எப்படி இருக்கும் அந்த நிலை தாவீதுக்கு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே ரொம்ப, ஏற்கனவே அவருக்கு பல டென்ஷன், ஏற்கனவே ரொம்ப துக்கம், ஏற்கனவே உருட்டலி வந்திருக்காரு, சொல்லிருக்காரு கர்த்தர் தான் என்ன பண்ணுவாரு விட்டுருக்காருன்னு. அதை தாண்டியே அவர் என்ன பண்றாரு நடிக்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாவீது யாருங்க, ஒரு தரம் அவர் வந்து யுத்தத்துக்கு போயிட்டாருன்னா 10,000 பேர் சாவடிப்பாரு மினிமம். அவர் அந்த மாதிரி வல்லமை இருந்த தாவீது சைலண்டா போயிட்டு இருக்காரு. அபிஷேக், அபிஷேக் யார் தெரியுங்களா, அவங்க கூட இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் ஸ்பாட்ல போனா 300 பேர் சாவடிப்பாங்க. அந்த மாதிரி வல்லவர்கள் அவங்கலாம், சிங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிகளை சாவச்சிருவாங்க. அப்படி இருக்கிற வல்லம் இருக்கிற இந்த சிமை, சாரி தாவீது, தாவீது குறந்தங்க மௌனமா போயிட்டு இருக்காங்க சார். சாரி, இது என்ன மாதிரி விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு புது சிஷ்டி சௌரி சௌரி வாழ்க்கையில ஏற்கனவே அடி விழுந்திருக்கும், அந்த அடி மேல இன்னொரு அடி இருக்கும் பாருங்க. அப்பதான் ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு அப்பதான் வீட்டுல வந்து உட்காந்துருப்போம். அப்பதான் இன்னொரு விஷயம் வரும், போன் எடுத்து பேசினவங்க இன்னொரு விஷயம். இப்படி போக போக அப்புறம் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா, உங்களை எப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, எப்படி செய்தாங்க, அப்படி செய்தாங்க. அப்புறம் லாஸ்ட்ல திரிய கெட்ட பேர், திரிய அவமானம், திரிய நிந்தின, திரியோ எப்படி இருக்க தெரியுங்களா. சரி தேவனே, அவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வெளியே வருவோம். அப்போதான் இன்னொரு விஷயம் வரும், எப்படி இருக்கும் தெரியுங்களா, மைண்ட் அப்போ ஃபுல் டென்ஷன் ஆயிடும். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இவர் அதான் எப்படி எப்படி தெரியுங்களா, ஒரு காயம் இருக்கும் ஏற்கனவே, அந்த காயத்துக்கு முடிஞ்சா என்ன பண்ண, புண்ணு மருந்து போடணும். ஆனா மருந்து போனாம இன்னும் கொஞ்சம் இது போட்ட மாதிரி வேற மாதிரி ஆசிட் போட்டு அடிப்போம். அந்த வேதி, அந்த காயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக காயாகிட்டா இன்னும் வலிதான் அதிகமாகும். அப்பேற்பட்ட நிலைக்குள்ள கொண்டு போக விடுவார் தேவன் நம்மள. ஏற்கனவே ஒடிஞ்சு போயிருப்போம், அது இன்னும் ஒடிஞ்சு 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 போகும்போது அந்த நேரத்துல வார்த்தைகள் வராது, வரும் வேற மாதிரி வார்த்தை வரும். ஆனா அந்த நேரத்துல கூட இது தேவன் ஒரு கடைசி வரைக்கும் தாழ்த்துறாரு தேவன் சொல்லி புரிஞ்சு எந்த சகோதரன் இந்த வார்த்தை யூஸ் பண்றாரோ, இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா தாவீது சொல்றார். சங்கீதம் 39:2 வாசிக்கலாம். சாம்ஸ் 39:2,
நான் மௌனமாகி ஊமையினா இருந்தேன்.
இதுதான் அவர் பண்ணது, நான் மௌனமாகி ஊமையா இருந்துட்டேன். அவர் தான் சொல்லிட்டா தெரியுங்களா, நான் பேச்சு பேச தெரிஞ்சவன் ஊமையாயிட்டேன். அடுத்த நெக்ஸ்ட்,
நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன்.
நலமானது பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் பேசாம அவமானந்துறேன். சிலட்டா நம்ம கோரிக்கை ஏத்துக்க முடியாது, நம்ம சொல்ற சில விஷயம் ஏத்துக்க மாட்டோம், சைலண்டா அமைதியாது. அதுதான் தீர்க்கதரிசன புத்தகத்துல ஒரு வசனம் இருக்குது, என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்தில் புத்திமான் இருப்பாங்களா, மௌனமா இருப்பது புது சிருஷ்டிக்கு நல்லது என்ற விஷயம். சோ ஒவ்வொரு புது சிருஷ்டி வாழ்க்கையில சில நேரம் மௌனமா இருக்கக்கூடிய காலம் கூட நம்ம பண்ணோம் வரும். அது நமக்கு வசனம் டைம் இல்ல படிக்கிறதுக்கு சார், சரிங்கல இதெல்லாம். சோ அதனால இந்த வசனம் எழுதிக்கலாம். அப்போ இது முக்கியமான விஷயம், அடுத்து நம்ம போயிடலாம், இந்த 2 பாயிண்ட் பார்த்து போயிடலாம் நம்ம. சோ அடுத்து தாவீது செய்யக்கூடிய இன்னொரு தவறு, தாவீது என்ன பண்றாரு முக்கியமாக, அவர் டேவிட் கவுண்டிங் தி பீப்புள் என்ன பாத்தீங்கன்னா, தேவனுக்கு 20 தாவீது ஜனங்களை என்றார். அப்போ இதுல தேவனுடைய திட்டத்தின்படி அவர் தேவனுக்கு பாவம் செய்யும் போது அங்க தேவன் எப்படி அவர் டில்லிங் வச்சிருப்பாங்களா. 24 வாசிங்கம் 2 சாமுவேல் 24 முதலாம் வசனம் வாசிங்கம்.
கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான்.
சில வருடங்களுக்கு அப்புறம் தாவீது வந்து என்ன பண்றான்னா, சொந்த தருமையை யோசிக்கிறான். இஸ்ரேல் ஜனங்க எவ்வளவு பேர் இருக்கிறான் தொகை என்றார். அது தேவனுடைய பார்வைக்கு தவறா இருந்தது. ஏன் நீங்க பாத்தீங்கன்னா, என் ஆள்களை எவ்வளவு இருக்குன்னு தாவீது என்றார். ஆனா இது தேவனுடைய பார்வையில தவறு. ஏன்னா இவர் 17 வயசுல எந்த ஆயுதம் இல்லாம, எந்த தோல் பலம் இல்லாம, எந்த ஜனங்க வல்லம் இல்லாம, நீயோ ஈட்டியும் பட்டயத்தை வச்சு வர, நான் கர்த்தருடைய நாமத்துல வரேன் சொல்லி ஆயுதம் இல்லாம போய் அடிச்சு வரும் இல்லீங்களா. அப்பேற்பட்ட தாவீது பல வருடங்களுக்கு அப்புறம் ஆள் பலத்தை பாக்குறாரு. அப்ப தேவனுக்கு கோபமா கோராதுங்களா? அப்போ தேவனுக்கு மிகவும் கோபம் என்ன பண்றாருன்னா, காத் தீர்க்கதரிசி அனுப்புறான். தீர்க்கதரிசியாக காத் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, காத் தீர்க்கதரிசி தாவீது கிட்ட பேசுறாரு. சோ ப்ராஃபெட் காட் டாக்கிங் வித் பாத்தீங்கன்னா வித் காட் என்ன பண்றாரு தேவன் பாத்தீங்கன்னா பேசுறாரு. இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க, அவர் 3 பாயிண்ட் வைக்குவார். என்னன்னா, 3 தண்டனை வைக்கிறார் தாவீது கிட்ட. நீ மிகப்பெரிய தவறு செஞ்சிட்ட தாவீத், அதனால உனக்கு 3 தண்டனை வைக்கிறேன். வாசிக்கலாம் 24 அதிகாரம் வசனம் 13-14 வாசி.
அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருடங்கள் பஞ்சம் வர வேண்டுமோ?
இது தேவன் தாவீது தேவனுக்கு செய்த பாவத்துல தேவன் வைக்கிற பனிஷ்மெண்ட். 3 பனிஷ்மெண்ட்ஸ். ஒன்னு பாத்தீங்கன்னா, உன் தேசத்துல பஞ்சம் வரணுமா? அடுத்து நெக்ஸ்ட்,
அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ? அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ?
அப்ப 3 தண்டனை, ஒன்னு பாத்தீங்கன்னா பஞ்ச, அடுத்த நெக்ஸ்ட் கொல்ல நோய், அதுக்கப்புறம் பட்டயம். அப்ப பாத்தீங்கன்னா, பஞ்சம் எடுக்கலாமா, இல்ல பட்டயம் எடுக்கலாமா, இல்ல கொள்ளை நோய் எடுக்கலாமா? இந்த ஆப்ஷன், 3 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காரு. பட்டயம் எடுத்தா கூட அடிவியம் கண்டிப்பா, யார் புறஜாதி அடிப்பாங்க. பஞ்சம் எடுத்துட்டாக்கா கண்டிப்பா எல்லாம் பசியோட செத்துருவாங்க. கொள்ளை நோய் வந்தா எல்லாம் வியாதியோட செத்துருவாங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க என்ன பண்றது. ஆனா தவறு தவறு தான். இதுல வந்து தாவீதுடைய ஸ்பெஷல் கேரக்டர் நல்லா தெரியும். இதுக்காக தான் தேவனை செய்த அப்படின்னா எக்ஸ்கியூஸ் அப்படின்னா காரணங்கள், இல்ல என்ன சொல்றது தமிழ்ல ஒரு வார்த்தை சாக்கு போக்கு, கரெக்டுங்களா? சாக்கு போக்கு சொல்ல மாட்டார். நான் இதுக்காக தான் அவங்க அப்படி பண்ணாங்க அப்படி செய்யணும் அப்படி இல்ல, தன் தவறு தன்மையில போட்டுக்குவார். நாங்க தான் செய்து தப்புன்னு சொல்லி அப்படிதான் அவர் பண்ற முக்கிய, அதான் ஒரு முக்கியமான கேரக்டர் அவர்கிட்ட. தப்பு காரணம் சொல்ல மாட்டார். இப்போ என்னன்னா, இதை 3 எடுத்து செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறார். அவர் யோசிச்சு என்ன சொல்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, சொல்ல சொல்ல பனிஷ்மெண்ட் வாங்குறது ரெடி தாவீது. ஆனா என்ன செலக்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா, அதுதான் தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு பிடிச்சவர். அந்த கேரக்டர் இருக்கிற சொரசொரி தேவனுடைய இருதயத்துக்கு பிடிச்சவாடுவாங்க. என்ன செலக்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா, சொரசொரிகளே வாசிங்க 14 வசனம்.
அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி,
பாருங்க தாவீது காத்தை நோக்கி, வாசிங்க,
கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன்.
கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், தப்பிக்க முடியாது. அடுத்த நெக்ஸ்ட்,
இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக.
நான் என்ன சொல்றேன்னா, நான் பஞ்சத்திலே மாட்ட மாட்டேன், நான் பட்டயத்துக்கும் மாட்ட மாட்டேன், கொள்ள நோய்க்கும் மாட்ட மாட்டேன், நான் கர்த்தர் கையில விழுந்துறேன். என்ன மாதிரி சீக்ரெட் நீங்க பாத்தீங்கன்னா, இதுல பஞ்சத்துல மாட்டினா பஞ்சத்திலே செத்துருவேன், பட்டயத்துல மாட்டினா பட்டயத்துல சாவச்சே போட்டுருவாங்க, கொள்ள நோயில மாட்டினா எல்லாருக்கும் வியாதி வரும். ஆனா நான் கர்த்தர் கையில மாட்டினேன்னா ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. என்னன்னா, புறஜாதியர் வந்து தாவீது தேசத்தை அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இறக்கம் வராது. ஆனா தேவன் கையில விழுந்துட்டாருன்னா தேவன் நல்லா தண்டிப்பார். யார தாவீத, நம்மளுக்குள்ள அப்படிதான் அப்புறம் வரும். ஆனா தண்டிச்சுட்டே இருப்பார் லாஸ்ட்ல, அப்பா உதவி செய்யுங்க சொல்லி அழுந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவர் இறங்கிடுவார். இந்த ரகசியம் அவருக்கு தெரிஞ்சு அப்படின்னா, இறக்கம் நீங்க அடிச்சிருவீங்க, ஆனா அடிச்சுட்டு அப்பா எங்களை உதவி செய்யுங்க, தப்புப்பா என்ன உதவி செய்யுங்கன்னு சொன்னா, ஐயோ சரி போன சொல்லி இறங்குவோம். அந்த இறங்குற அந்த கேரக்டர் தாவீது தேவன் கண்டுபிடிச்சாரா சொல்ற பாருங்க, அந்த வசனம் ஃபுல்லா படிச்சிருங்க.
அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது,
அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது,
மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக.
பாத்தீங்கன்னா அவருடைய சீக்கிரம் என்ன பாத்தீங்கன்னா, மனுஷன் கையில விழுந்தா எனக்கு இரக்கம் கிடைக்காது, நான் தேவன் கையில விழுந்துடுற, அடிச்சு அவரே எனக்கு இரக்கம் பாராட்டுவார். அதனால இந்த மனுஷங்க புது சிருஷ்டி, நாம் செய்யற தவறுக்கு நம்ம வந்துட்டு தண்டனை தேவன்ட கேட்கலாம். அந்தவரே நான் பண்ணிருக்க தப்பு நான் தண்டிச்சிருங்க, நீங்க தண்டிச்சா மாட்டேன் நான் உங்களுடைய பிள்ளை, சோ தண்டிக்க விட்டாதான் பிரச்சனை. அதனால அவருக்கு விழுறோம் பாருங்க, அது மிகப்பெரிய பாக்கியங்கள். அது பாருங்க, தேவன் தண்டிக்கிற மனுஷனாங்களா பாக்கியவன், அந்த ஒரு வாய்ப்பு. அது மாட்டல, தண்டனை வாங்கும் போது அவர் இரக்கம் கொடுப்பார்ன்ற எந்த இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியமான விஷயம். சோ இது எல்லாம் ஒரு தவறுகள் இல்ல, அவருடைய தவறுகள் அவர் செய்ததுக்கு அப்புறம் அவர் நல்லா தன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தார். நம்மளுடைய வாழ்க்கையில அவ்வளவுதான். இந்த கான்சிக்ரேஷன் லைஃப்ல சிலவருக்கு 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 8 வருஷம் இருக்கலாம், 6 வருஷம் இருக்கலாம். நாம் செய்த தவறுக்கு தேவன் நம்மளுக்கு தண்டனை கொடுத்தார். நாம் ஏன் தவறு செய்தோம், நாம் எதுக்கு தவறு செய்யறதுக்கு காரணம் ஆச்சு, எந்த நிலையில இருந்தன்ற எல்லா விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தேவன் தாவீது புரிஞ்சாரு. அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்ற, அவருடைய வாழ்க்கையில வந்த தவறுகள், அவர் பட்ட பாடுகள், அவர் கத்துக்கின பாடம் என்ன டிக்ளேர் பண்றாருங்க பாத்தீங்கன்னா, 119 சங்கீதம் 67 வசனம் வாசிக்கலாம். 119 சங்கீதம் 67, சாரி அங்க வசனம் தவப்பட்டிருக்காங்க, 67 வசனம் வாசிக்கலாம். 67,
நான் உபத்திரவப்படுவதற்கு முன் தப்பி வழி தப்பி நடந்தேன்.
இதுதாங்க, நான் உபத்திரவம் படுறதுக்கு முன்னாடி நான் வழி தப்பி நடந்தேன். அவாசிங்க அர்த்தம்,
இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன்.
இதுதாங்க உபத்திரவம் படுறது எதுக்கானு பாத்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம உபத்திரப்படுறதுக்கு வழி தப்பி நடந்திருக்கலாம், அதான் தாவீது சொல்றாரு. ஆனா இப்பொழுதோ உன் வசனத்தை காத்து நான் நடக்கிறேன் பாருங்க, அதுதான் தாவீதுடைய சிந்தை. உபத்திரப்பட்டதுக்கு அப்புறம் தேவன முறுமுறுக்கல, ஆனா நீங்க உபத்திரம் கொடுத்தது நல்லது, ஏன்னா வழி தப்பி நடந்த, ஆனா இப்போ உங்களுடைய வழியை நான் காத்துக்கொள்றேன். நெக்ஸ்ட் 71 வசனம் வாசி,
நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது.
அவ்வளவுதாங்க, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. அதனால நம்மை தனிமையா தேவன் சில இடம் வச்சிடலாம், அவமான நம்ம வாழ்க்கையில சில அவமானம் ஆகலாம், நிந்தனை ஆகலாம், எந்த ஸ்டேஜுக்கு போலாம், எல்லாராலும் வெறுக்கப்படலாம், ஆனால் நல்லது சகலமும் நன்மைக்காக முடியும். அதான் பாத்தீங்கன்னா அவர் சொல்றார், நான் உபத்திரப்பட்டது நல்லது. அடுத்து பிடிச்சவர். இப்படிப்பட்ட ஒரு குணத்தில் இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரி யாரா இருந்தாலும் அவர் தேவனுடைய இதயத்துக்கு அவர் பிடிச்சதா பாக்குறோம், பிடிச்சதா இருப்பாரு. நம்முடைய வாழ்க்கை எங்க முடியும் பாத்தீங்கன்னா, முடிய போது பாத்தீங்கன்னா யாருக்கு நாம் பிடிக்கிறமோ இல்ல தெரியாது, கடைசியில நாம் வாழ்க்கையை தேவனுக்கு பிடிக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு ஒரு புது விஷயம் வாழ்ந்துட்டாங்கன்னா தேவன் கொடுப்பார் புகழ்ச்சி அவளை பத்தி. சரிங்க, நம்மளை பத்தி யார பாராட்ட வேண்டியதில்லை, யாரும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதில்லை, யாரும் நம்மளை வந்து தூக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருமே அவளை பத்தி நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா மனுஷன் அப்படியே பார்க்கலாம், ஆனா ஒரு புது சிருஷ்டி தேவனுக்கு மாற்றம் புது சிருஷ்டி வாழ்க்கை பிடிக்கணும்னு வாழ்றாங்க பாத்தீங்களா, அவங்களை பத்தி வீட்டுல தான் தெரியும். இன்னைக்கு யாருக்குமே தெரியாத விஷயம் அதான் சொல்றோம், காலத்துக்கு முன்னாடி யாரை பத்தியும் தீர்வு செய்யறதுக்கு நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா உயிர்த்துல மாற்ற தெரியும் ஒண்ணு, யாரு தேவனுடைய இதயத்தை குடிச்சுங்களோ அவங்க கண்டிப்பா இயேசுடைய மனவாட்டியா அவங்க இருப்பாங்க. ஐ பிலவ்ட்னு சொன்னா இந்த வார்த்தை ஆக்சுவலி தேவனுடைய இதயத்துக்கு பிடிச்சுங்க மாற்றம் அல்ல, இயேசு கிறிஸ்து இதயத்துக்கு பிடிச்சுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றார், மனவாட்டியை பார்த்து என் பிலவ்ட்னு சொல்றாரு அவங்க. கடைசியா ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்து நம்ம அந்த பாடத்தை முடிக்கிறோம் போலாம். அடுத்து கடைசியா நம்ம பார்க்க போறது, தாவீதுக்கு ஒரு சின்ன ஆசை தேவனுடைய ஆலயம் கட்டணும் சொல்லி. ஆனா தேவன் சொல்றாரு, நீ தேவனுடைய ஆலயம் கட்டாதீங்கப்பா, ஏன்னா நீங்க வந்து அநேக ரத்தம் செஞ்சிருக்கீங்க, அதனால உடைய மகன் கட்டுவார் ஆலயத்தை சொல்லி முடிக்கிறார். அப்ப இவர் என்ன செஞ்சிருக்கலாம், இவர் தாவீது, சரி நான் தேவனுடைய ஆலயம் கட்ட ஆசைப்பட்டேன், ஆனா என்ன பண்ணல, தேவன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல, அதனால என்ன பண்றேன், என்னோட வேலையை பார்த்து நான் போயிடணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த தாவீது என்ன பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயம் மட்டும் கட்டல, மீது எல்லாமே செய்தார். நீங்க 1 22 அதிகாரத்திலிருந்து 29 அதிகாரிக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் குரோனிக்கல்ஸ் 22-29 சாப்டருக்கு படிச்சு பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆலயத்துக்கு தேவையான எல்லா உபகரணங்களை எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்களை பாத்தீங்கன்னா, ஆணி முதல் கொண்டாய் அப்படின்னா ஒரு சின்ன ஆணி கூட சேர்த்து வைக்கிறார் தேவாலயத்துக்கு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா, தான் கட்டாத இருந்தும் இன்னொருத்தர் அது கட்டுறாங்கன்னு தெரிஞ்சும் சேர்த்து வைக்கிறார். என்ன மாதிரி மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், ஒரு நாள் இந்த வாய்ப்பு நீங்க யூஸ் பண்ணாதீங்க, இன்னொருத்தர் அந்த வாய்ப்பு யூஸ் பண்ணட்டும் சொல்லும் போது இந்த வாய்ப்பு உங்களுக்கு இன்னொருத்தருக்கு இந்த வாய்ப்பு போதும்னு சொன்னா நமக்கு இருக்கும் எப்படி எப்படி இருக்கும் மனசு, துக்கமாவும் துக்கமாவாதுங்களா, அப்படியே துடிச்சிருவோம். அது பறந்த மனுஷனா பாத்தீங்கன்னா, என்னை காட்டிலும் அவங்க முன்ன போட்டோம், ஆனா அவங்களுக்கு பின்னாடி இந்த வேலை செய்யறேன் பரவாயில்ல, திரை முன்னாடி செய்யற வேலை பார்க்கலாம், திரை பின்னாடி செய்யற வேலை வந்து மிகப்பெரிய விஷயம். அது அவங்க நல்லா வேலை செய்யட்டோம் பரவாயில்ல, நான் பின்னாடி வேலை செய்யறேன் பரவாயில்ல, தந்துடல. ஆக்சுவலி கனம் எதுக்கு அதிகம், அதிகமா கனம் எடுத்துருங்களா இருக்கு, நம்முடைய ஃபார்ட்ஸ் இருக்கு பாருங்க, பாக்குற அவுட் அஃபரன்ஸ், அது அதுக்கு எல்லாமே உள்ள இருக்கு பாருங்க, ஹார்ட் கிட்னி லங்ஸ் இது நான் ஸ்டாப்பா ஒர்க் போயிட்டு இருக்கோம் உள்ள, ஆனா தெரியாது வெளியும். அதே போல பாத்தீங்கன்னா இன்னர் பார்ட்ஸ் ஒர்க்கர் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க மிகப்பெரிய பாக்கியவான்கள். ஆனால் அப்படின்னா வெளிப்படை வேலை செய்யறவங்க வந்து பாக்கியவான் இல்லைன்னு சொல்ல வரல, என்னன்னா பின்னாடி வேலை செய்யக்கூடிய கணம் இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய விஷயம். அப்ப பாருங்க இன்னொருத்தர் செய்யற அந்த வாய்ப்பு, நம்ம செய்யற அந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போகும்போது அதை கூட சந்தோஷமா விரும்பி செய்யக்கூடிய மனுஷன் தாவீதுக்கு இருக்கிறாங்க. அது மாற்ற சேர்த்து வைக்கிறார்த்த, சேர்த்து வடிச்சுட்டு கடைசியில அந்த எல்லா பொருளும் தேவன்கிட்ட சமர்ப்பிக்கிறான். அப்படின்னா கடைசியா எல்லா பொருளுமே தேவன்கிட்ட சமர்ப்பிக்கிறாரு தேவனுடைய ஆலயத்துக்கு என்று அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க. அதுதான் தாவீது தேவனுக்கு பிடிச்சவர். வாசனம் வாசிக்கலாம், ஒன்னு நாலாகமம் 29:12-14 வரை பிளான் பண்றாரு. ஒன்னு நாலாகமம் 29:12-16 வரை.
ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
பாருங்க ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது.
எல்லாம் உம்மால் உண்டானது.
உமது கரத்திலே வாங்கி,
இதுதான் பாருங்க, உமது கரத்திலிருந்து வாங்கி அடுத்து
உமக்கு கொடுத்தோம்.
இதுதாங்க அவர் சொல்ற வார்த்தை. இங்க கவனிக்கலாம், தேவனுகிட்ட இருந்து வாங்கி கொடுக்கல. ஆக்சுவலி இவர் கஷ்டப்பட்டு யுத்தத்துக்கெல்லாம் போய் சேர்த்து வச்சாரு எல்லாத்தையும். ஆனா சொல்ற வார்த்தை பாருங்க, முடிக்குது, தேவனே நீங்க கொடுத்தீங்க, உங்க கரத்தை தான் வாங்கணும், உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, அவருக்கு தான் சேர்த்து வச்ச எல்லா ஆலயத்துக்கு சேர்ந்த எல்லா பொருளையும் அவர் சொல்றாரு, நீங்க தான் உங்க கரத்துல கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு ரிட்டர்ன் தரோம். அப்போ எங்கே தன்னுடைய புகழ்ச்சி அங்க என்ன பண்ணல? அப்போ இப்படி ஒரு புது சிருஷ்டி சௌரன் சௌரிகள் எவ்வளவு கோடிக்கணுங்கிற சொத்து இருக்கலாம், பேசுற திறமை இருக்கலாம், இங்கிலீஷ்ல இருந்து கன்னடாக்கு தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம், இல்ல எவ்வளவு நாலேஜ் இருக்கலாம், எவ்வளவு திறமைகள் இருக்கலாம், எவ்வளவு காசு கன்வென்ஷன் செலவு பண்ணலாம், எவ்வளவு தியாகம் பண்ணலாம். ஆனா இது எல்லாமே யார்கிட்ட வாங்குறோம் நம்ம? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, யாருங்க இது தெரிஞ்சுங்களா? அங்க பின்னாடி தெரிஞ்சுங்களா? தெரியல, தெரியலீங்களா? பிச்சைக்காரங்க. என்ன இவர் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் கட்டுறாரு, அவர் 10 கார் வச்சிருக்காரு, அவர் இப்ப நகை எல்லாம் பீரோல வச்சிருக்காரு, ஒரு பாத்தீங்கன்னா 4-5 எஸ்டேட் இருக்குது. இவர் எல்லாமே புகழ் பெற்று நல்லா எல்லா வேலை செஞ்சுட்டு தியாகம் பண்ணிட்டு இருந்தாருன்னா நான் ஏன் திறமையில பண்ணுன்னு சொல்ல முடியுமா? பிச்சைக்கார ஏன் சொல்ல முடியாது? அவர் பிச்சை போட்டது அவர் இன்னொருத்தர் போட்டிருக்காங்க என்னங்களா? அப்ப அவர் சொந்தத்துல இருந்து பண்ணல. சேம் புது சிருஷ்டி வாழ்க்கை நமக்கு. நாம என்னதான் பண்ணிட்டாலும் என்னங்களா, அதெல்லாமே தேவன் கொடுத்தது என்னங்களா? அவர் கரத்துல வாங்கிதான் அவருக்கு செய்யற அவசரம். நாம ஒண்ணு மாட்டம் செய்யலாம், என்ன தெரியுங்களா? நம்ம பேசிட்டாலும், உதவி செஞ்சுட்டாலும், தியாகம் பண்ணிட்டாலும், வீடு இருந்தாலும், என்ன பண்ணாலும் தேவன் கொடுத்தது. ஆனா ஒண்ணு மாட்டம் நம்மள்ட்ட வரும், என்ன தெரியுங்களா? அது கீழ்படிதல். இது மாட்டம் தான் நம்மள்ட எடுக்கிறது தேவன் பார்க்கறோம். சோ இப்படி தேவனுடைய இருதயத்துக்கு பிடிச்சவரா தாவீது இருந்தாரு. சோ கடைசியாக இந்த படம் நம்ம முடிக்க போகிறோம். தாவீதுட்டு இருந்த ஸ்பெஷல் கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா, சத்ருவே நேசிக்கிற மிகப்பெரிய கேரக்டர் அவருக்கு இருந்தது. அது தன்னுடைய சவுல் மறிக்கும் போது, அப்னர் மறிக்கும் போது, ஈஷபெஷத் மறிக்கும் போது, அப்சலோம் மறிக்கும் போது, நாலு பேரு தாவீதுடைய சத்ருகள். ஆனா மறிக்கும் போது அவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு, என் சத்ரு நீங்க உங்களுக்கு எப்படி ஆட்சியில இருந்து சந்தோஷப்படாம அவங்களுக்காக அழுந்து கதறி துடிக்கிறார் தேவன்கிட்ட. சத்ருவே சாகும் போது சந்தோஷப்படாம அவர் சிரிச்ச ஒரு மனசு சிரிச்சு பாருங்க. அது தாவீதுக்கு, தாவீதுடைய சிந்தை தேவனுக்கு இதயத்துக்கு பிடிச்ச மனசு. கடைசியா இந்த வசனம் படிச்ச நம்ம பாடத்தை நம்ம முடிக்க நம்ம ஆசைப்படலாம். நீதிமொழிகள் 24:17 வசனம்,
உன் சத்ரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாது இருப்பதாக.
உன் சத்ரு விழும்போது நீ சந்தோஷப்படாத. அப்படின்னா நமக்கு பிடிக்காத உலகத்தார் விழும்போது நம்ம சந்தோஷப்படக்கூடாதுங்களா? நம்ம சகோதரன் கீழே விழுந்து போயிட்டாங்க, ஒரு சகோதரன் ஒரு வியாதி வந்துட்டாங்க, ஒரு சகோதரன் ஒரு லாஸ் ஆயிட்டா பிசினஸ் ஆனா என்ன சொல்லுவது தெரியுங்களா? அப்போ பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா இவங்களுக்கு, அப்படி சொல்லாம அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஃபீல் பண்ணணும். சரி சரிங்களே, கடைசியா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நம்ம விரும்பல பாத்தீங்களா முக்கியமாக. சோ அதான் பவுல் பேசுறார், நான் மனுஷனுக்கு பிடிக்கிறதுக்கு வாழாம நான் இருதயத்தை சோதிச்சு பார்க்கக்கூடிய தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றதுக்கு பிரயாசப்படுறேன். அப்படியாக தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு பிடிச்சவராக அவர் வாழ்ந்திருக்கார். இப்படியாக ஒரு புது சிருஷ்டி அவனுடைய வாழ்க்கையில எல்லா விதமான அனுபவங்களுக்குள்ள தேவனுக்கு பிடிச்ச போல வாழ்றதுக்கு நமக்கு கிருபை செய்யும். வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு, வாய்ப்பு கொடுத்த சகோதரர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த படத்தை இங்கே படிக்கிறேன்.